ஆழமான சத்தியங்களை வந்து நம்ம படிக்கிறது ரொம்ப அவசியம். ஆனால் அந்த சத்தியங்களை படிக்கிறதோடு நம்ம நின்று விடக்கூடாது. ரொம்ப படிக்கிறோம், அநேக சபைகள் அப்படித்தான் இருக்கு. அநேக கிறிஸ்தவர்களும் ரொம்ப படிக்கிறது, ரொம்ப படிக்கிறது, ரொம்ப படிக்கிறது, அதோடு நம்ம நின்றுடக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த படிப்பு வந்து நம்ம வாழ்க்கையை பாதிக்கணும், நம்ம வாழ்க்கையை அது மாற்றணும், அது வாழ்க்கையில் பயன்படுத்தணும். அந்த மாதிரி தான் பைபிளில் அப்படித்தான் எல்லாருமே நமக்கு சொல்லி கொடுக்கறத பார்க்குறோம். பேதுரு வந்து நம்முடைய ரட்சிப்பை பற்றி அவர் பேசினார், அந்த ரட்சிப்பை கொண்டாடுறார், செலிப்ரேட் பண்ணுறார், செலிப்ரேட் பண்ணி அதோடு அவர் நிறுத்தியிருந்த பாருங்களேன். ஆகையால் இவ்வளோ கிரேட் டாக்ட்ரின்ஸ் ஆஃப் சால்வேஷன் அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவர் ஆகையால் ஆகையால் நீங்கள் எப்படி நடந்துக்கணும், ஆகையால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றத நமக்கு நடைமுறைக்கு அவர் சொல்லிட்டு வர்றாரு. நம்ம பார்த்தோம் போன வாரம் இவ்வளோ பெரிய ரட்சிப்பாண்டவர் கொடுத்துருக்கும் போது அதுக்கு நம்ம நியாயமான ஒழுங்கான ஒரு பதிலாக நம்ம என்ன கொடுக்க முடியும். நம்ம பேதுரு சொல்லியிருக்கிற மாதிரி அந்த வசனங்களில் தேவன் நம்மளை அழைத்தவர் பரிசுத்தராக இருப்பது போல நாம் நம்மளுடைய நடக்க எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாக இருக்கணும். அதுதான் பிரதானமாக அவர் சொல்கிறத பார்க்குறோம். அது ஸ்டாண்டர்ட் என்ன, யார் மாதிரி பரிசுத்தமாக இருக்கணும், நான் பரிசுத்தராக இருப்பது போல் நீங்களும் பரிசுத்தராக இருங்க. ஏன் அப்படி நான் பரிசுத்தமாக இருக்கணும், எழுதி இருக்கிறதே அப்படின்றார் பேதுரு. எங்கே எழுதி இருக்கிறது ஒரு கேள்வியாக கேட்டு போனோன்னா லேவியர் ஆமத்தில் பார்க்குறோம். நம்ம லேவியர் ஆமத்தில் என்னன்னு சொல்கிறாரு, நான் உங்கள் தேவன், நான் உங்கள் தேவன், நான் உங்கள் தேவன், அதனால நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன் அப்படின்னா தேவன் நம்மளுடைய ஆண்டவராக இருந்தார்னா, கர்த்தர் நம்மளுடைய ஆண்டவராக இருந்தார்னா தவிர்க்க முடியாத ஒரு கடமை நமக்கு என்னவாயிருது, பரிசுத்தமாக இருக்கணும். ஏன் பரிசுத்தமாக இருக்கணும், அவரோடு நமக்கு கனெக்ஷன் இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டோன்னா நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். ஏன்னா அசுத்தரோடு தேவன் தன் அடையாளம் காட்டிக்கிறதில்ல. அதான் லேவிய ராகமத்தில் சொல்கிறார், லேவிய ராகம புக்கு நம்ம கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அந்த புக்கு பரிசுத்தத்தை பற்றி பேசுது. நீங்கள் சாப்பிட்ற விஷயத்தில் பரிசுத்தம், சிந்திக்கிற விஷயத்தில் பரிசுத்தம், துணி போடுற விஷயத்தில் பரிசுத்தம், எல்லா விதத்துலேயும் பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறார். அந்த மாதிரி நான் பரிசுத்தராக இருப்பது போல் நீங்களும் பரிசுத்தராக இருக்கணும். இல்லைனா நம்ம கடவுள்கிட்ட கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு அர்த்தமே இல்லை, அர்த்தமே இல்லை. ஏன்னா அவரோடு கனெக்ஷன் இருந்துச்சுன்னா அதனோட தவிர்க்க முடியாத விளைவாக பரிசுத்தராக நம்ம வாழ கற்றுக்கணும். இது வந்து விசுவாசிகளுக்குரிய அழைப்பு, நம்ம கிடைச்சிருக்கிற அழைப்பு. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையின் வளர்ச்சியின் முக்கியமான பகுதி பரிசுத்த வாழ்க்கை. மூணு விதத்தில் நம்ம பரிசுத்தமாக்கப்படுறோம்னு பைபிளில் போட்டிருக்கு. மூணு காலத்தில் போட்டிருக்கு. எப்படி, முதலாவது இங்கிலீஷில் சொல்ல போனால் பொசிஷனல் சயின்டிஃபிகேஷன், ரெண்டாவது ப்ரோக்ரெசிவ் சயின்டிஃபிகேஷன், மூன்றாவது ஃபைனல் சயின்டிஃபிகேஷன் வாங்க. பொசிஷனல் சயின்டிஃபிகேஷன் என்ன, நம்ம இயேசுவை விசுவாசித்து மனம் திரும்பின உடனேயே ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்திடுறாருன்னு பைபிளில் போட்டிருக்கு. பாஸ்ட் டென்ஸில் போட்டிருக்கு. நம்ம இயேசுவை விசுவாசித்த உடனே நமக்கு பேர் என்ன தெரியுமா, பரிசுத்தவான்கள், பரிசுத்தவான்கள்னு பைபிள் நம்மளை கூப்பிடுது. ஏன், பொசிஷனலாக நம்மளுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக நம்ம ஆயிட்டோம். இந்த வசனத்திலேயே அந்த பொசிஷனல் சயின்டிஃபிகேஷனை பற்றி அவர் பேசுகிறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களேன்னு ரெண்டாவது வசனத்தில் வருது. பிதாவின் முன்னறிவின் தெரிந்து கொள்ளப்பட்டு பரிசுத்தாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டு, பரிசுத்தமாக்கப்பட்டாச்சுன்னா என்ன அர்த்தம், பொசிஷனலாக நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக ப்ரோக்ரெசிவ் சயின்டிஃபிகேஷன், அதாவது நம்ம வாழ்க்கை முழுவதமாக நம்ம பரிசுத்தம் ஆகிக்கிட்டே போகணும். ப்ரோக்ரெசிவ்னா முன்னேறிக்கிட்டே போகணும் பரிசுத்த வாழ்க்கையில். கடைசியாக ஃபைனல் சயின்டிஃபிகேஷன், அது இயேசு கிறிஸ்து வரும்போது பூரணமாக நம்ம பரிசுத்தப்படணும். அதான் மூணு விதமான பரிசுத்தமாக்குதல். இயேசுவை விசுவாசித்தோன்னா நம்ம பொசிஷன் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக மாறிடுறோம். அதுக்கப்புறம் ப்ரோக்ரெசிவாக மாறிட்டு போகிறோம். மூன்றாவதாக கடைசியாக ஃபைனலாக இயேசு கிறிஸ்து வரும்போது இங்கே பேசப்படுறது என்ன, பேதுரு வந்து நீங்கள் பரிசுத்தராக இருங்கள் அப்படின்னு சொல்கிறது எதை பற்றி சொல்கிறாருன்னா ப்ரோக்ரெசிவ் சயின்டிஃபிகேஷன் பற்றி சொல்கிறார். இந்த 13-17 வரைக்கும் வர வசனங்களில் நாம் பரிசுத்தமாக இருக்கணும். அவர் வந்து ப்ரோக்ரெசிவ் சயின்டிஃபிகேஷனை பற்றி பேசுகிறார். எப்படிங்க பரிசுத்தமாக இருக்கிறது, பரிசுத்தம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா இல்லைங்களா. நான் நினைச்சுக்க முடியாது நான் ரொம்ப பரிசுத்தருன்னு. நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம நினைச்சுக்கலாம் நான் ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறேன்னு. இல்ல, பரிசுத்தம்னா என்னன்னு சொல்லித்தராரு பேதுரு. எப்படி பரிசுத்தமா இருப்பதுன்னு சொல்லித்தராரு. எப்படி? அஞ்சு வழிகள் நமக்கு சொல்லித்தராரு இந்த வசனங்கள்ல. பரிசுத்தமா இருக்கிறதுனா இப்படித்தான், இதுதான் பரிசுத்தம். நம்ம நினைச்சுக்கிறது பரிசுத்தம் இல்ல. என்ன பரிசுத்தமா இருக்கிறது? அது ஒரு அவருடைய பிள்ளைகளுக்கு, மற்றவங்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு இது தெரியாது பாருங்கள. அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு இராணுவ ரகசியம்னுவாங்க, ஒரு பிரம்ம ரகசியம். அந்த மாதிரி பரலோக ரகசியமாக அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர, இதுதான்ப்பா பரிசுத்தம்னா, இதுதான் பரலோகத்துக்கு போற பரிசுத்தம். என்ன அப்படின்னா, அஞ்சு காரியங்களை சொல்றாரு. முதலாவது, உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு, அங்கதான் ஆரம்பிக்கிறார். உங்கள் மனதின், 13வது வசனத்துல வருது, உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு, முதலாவது அது. ரெண்டாவதாக, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து. மூணாவது, உங்களுடைய நம்பிக்கை, பூரணமான நம்பிக்கை உள்ள, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களா இருந்து. நாலாவது, இச்சையின்படி நடவாமல். அஞ்சாவது, உங்களுடைய பிதாவாகிய நீதிபதிக்கு பயந்து. இந்த அஞ்சு காரியங்கள் வந்து நம்ம பரிசுத்தமா இருப்பதுன்னா என்னன்னு நமக்கு கற்றுக் கொடுக்குது. இந்த அஞ்சு காரியத்தை நம்ம தியானிப்போம். இன்னைக்கு மூணு காரியத்தை பத்தி பார்ப்போம், அடுத்த வாரம் இன்னும் ரெண்டு காரியத்தை பார்க்கலாம். முதலாவது, உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு. 13வது, ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு. பரிசுத்தம் ஆரம்பிக்கிறது வந்து இங்கத்தாங்க ஆரம்பிக்குது. இது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? பரிசுத்த வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் ஆரம்பிக்கிறது வந்து மைண்ட்ல தான் ஆரம்பிக்குது பரிசுத்தம், இல்லைங்களா? வேற நாடகம் போடுறது இல்லை பரிசுத்தம், மைண்ட்ல தான் ஆரம்பிக்குது பரிசுத்தம். அதுக்கு தான் அங்க ஆரம்பிக்கிறாரு. பாருங்கள, உங்க மனதின் அறையை கட்டி கொண்டு. நான் அப்படி உங்களுக்கு சொன்னா என்ன புரியும்? நீங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு போய் உங்க மனதின் அறையை கட்டி கொள்ளுங்கள் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்குவோம்? ஓ, ஏதோ போய் கதுவை போய் பிடிச்சிக்க சொல்றாரா அப்படின்ற மாதிரி நமக்கு புரியலாம். ஆனா முதல் நூற்றாண்டு சபைக்கு அவர் எழுதும் போது அவர் என்ன சொல்றாருன்னு அவங்களுக்கு கிளியரா புரியும். ஏன்னா அந்த காலத்துல வந்து அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் பாத்தீங்கன்னா அங்கேயே தான் போடுவாங்க ரொம்ப பேர். அந்த அங்கேயே போடும்போது அதுல ரொம்ப மெட்டீரியல் இருக்கும். இங்க ஒண்ணு தொங்கும், அங்க ஒண்ணு தொங்கும், பின்னாடி ஒண்ணு தொங்கும், ரொம்ப மெட்டீரியல் வச்சிருப்பாங்க அங்க நடக்கும்போது. அந்த மாதிரி ரொம்ப மெட்டீரியல் அவங்க இருக்கும்போது அந்த மெட்டீரியல் ஒரு பெல்ட் கூட போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு துணியை போட்டிருக்கும் போது அவங்க ஏதாவது ஒரு சீரியஸா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு செயலை செய்யணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த துணியை எடுத்து கட்டி அந்த பெல்ட்டுக்குள்ள போட்டு டைட் பண்ணிக்குவாங்க. தொங்குறது, அந்த தொங்கோட்டை அதெல்லாம் எடுத்து டைட் பண்ணிக்கிறது. அதைத்தான் உங்கள் வேதத்துல நிறைய இடங்கள்ல வருது, உங்கள் அறையின் கச்சையை கட்டி கொள்ளுங்கள். அதாவது இந்த மாதிரி லூசா இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஓடினாங்கன்னா ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பார்ட்ஸ் ஓடும், போய் தடுக்க கூட கீழே விழுந்துருவாங்க, ஓடக்கூட முடியாது அந்த மாதிரி துணியை போட்டுக்கிட்டு. அதனால ஓடணும், இல்லை ஏதாவது ஒரு வேலை செய்யணும், போருக்கு போகணும்னு வைங்களேன், இல்லை ஒரு சண்டை போட போகணும், இல்லைன்னா ஒரு பிரயாணமாக போகணும்னா, நடந்து ரொம்ப தூரம் வேகமாக போகணும்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து அந்த பெல்ட்டில் போட்டு நல்லா கட்டிக்குவாங்க. கட்டிக்கிட்டு தடை இல்லாமல் சுமூகமாக நடந்து போகிறதுக்கு அதை பேதுரு இந்த பயன்படுத்துகிறார். பேதுரு பயன்படுத்தி அவங்களுக்கு அது சொல்கிறார். உங்க மனதின் அறையை, வேதத்தை அடிக்கடி வரும், உங்கள் அறையின் கச்சையை கட்டி கொண்டு. நம்ம பாஷையில சொல்ல போனா கற்றா வேட்டிய அப்படின்னு இல்லைங்களா, கற்றா வேட்டிய அப்படின்னு, இல்லைன்னா வரிஞ்சு கட்டு வேட்டிய, வேட்டிய வரிஞ்சு கட்டுன்ற மாதிரி நம்ம பாஷையில இருக்கும். இல்லைன்னா சில பேர் வந்து ஸ்லீவ்ஸ மடிச்சுக்குவாங்க, ரொம்ப முக்கியமா. நம்ம ஊர்ல பார்த்தா பெரிய வேலைக்கு மடிக்க மாட்டாங்க. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா முதல் பந்தியில உட்காந்துருவாங்க. ஒரு வெட்டு வெட்டுறதுக்கு எதுவுமே டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாது. அதனால ஃபுல்லா கட்டிட்டு பெருசா ஏதோ செய்யறாருன்னு நினைச்சுக்குவோம். அறையை கட்டி கொண்டு வயிறு பிடிக்க சாப்பிட வேண்டியது. அந்த மாதிரி அவர் சொல்றாரு, ஒரு பெரிய வேலைக்கு அவர் சொல்றார். இன்னொரு கோட்டெல்லாம் போட்டுட்டு நிறைய செய்ய முடியாது. ஏதாவது வேலை பண்ணோம்னா கோட்டெல்லாம் கழட்டி ஸ்லீவ்ஸ் எல்லாம் மடிச்சுக்கிட்டு ரெடியா பெரிய வேலை செய்யறதுக்கு. அதுதான் அவர் சொல்றார். நம்ம பாஷையில சொல்ல போனோம்னா, எனக்கு இது யோசிச்சு கொஞ்சம் சிந்திச்சிருக்கும் போது ஒரு இன்பமான ஒரு யோசனை வந்துச்சு. இது கரெக்டுன்னு டாக்மேட்டிக்கா நான் சொல்ல முடியாது. பேதுரு ஏன் இதை சொல்றாருன்னு பார்த்தோம்னா, காஸ்பல்ஸ் ரொம்ப கவனிச்சு படிச்சோம்னா எல்லாருக்குமே ஒரு பிஹேவியர் இருக்கு இல்லைங்களா. சில பேருக்கு வந்து லுங்கியை கட்டும் போது முக்கா தான் கட்டுவாங்க எடுத்து, சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா முக்கா தான் கட்டுவாங்க. சில பேர் ஸ்லீவ்ஸ் எடுத்து விட்டுக்குவாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் கை ஷர்ட்டே போட மாட்டாங்க. ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு பழக்கம் இருக்கு ஒரு விதமா. எனக்கு என்ன தோணுதுன்னா, பேதுருடைய பழக்கம் எப்போ பார் அறையை எடுத்து கட்டிக்கிற பழக்கம் தான். ஒரு மனுஷன் எப்போ பார் ரெடியா இருக்கிறது, அது எப்படி நீங்க சொல்ல முடியும்னா, ஒரு வசனம் படிங்களா, யோவான் 21:7 படிங்களா. பேதுருக்கு இருந்த ஒரு பழக்கமா நான் நினைக்கிறேன். 21:7
ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து அவன் கர்த்தர் என்றார். அவன் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாதிருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான்.
பாருங்களேன், தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு, ஒரு துணி இல்லாததுனால அவர் கட்டிக்கொண்டாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 18 வசனத்துல படிங்களா. அதே அதிகாரம்,
நீ இளவயதுள்ளவனாய் இருந்த பொழுது உன்னை நீயே அரை கட்டிக்கொண்டு.
சரி போதும். இயேசு பேதுருவை பார்த்து என்ன சொல்றாரு, பேதுருவ நீ இளவயதா இருக்கிற, இப்போ நீ என்ன எப்ப பாரு என்ன பண்ற, உன் அறைய கட்டிக்கிட்டு நிக்கிற தைரியமா. ஆனா வயசான பிறகு உனக்கு அது கூட கட்ட முடியாது, மத்தவங்க தான் கட்டுவாங்கன்றதுனால நான் என்ன நினைக்கிறேன், பேதுருடைய பழக்கம் எப்போ பாரு, பேதுருவை பார்த்தா அறைய கட்டிக்கிட்டு தான் நிற்பார், ரெடியா நிற்பார். அந்த மாதிரி இருக்கிற பேதுருடைய இயல்பான பழக்கத்தை பரிசுத்தாவி பயன்படுத்தி இங்க ஒரு ஆவிக்கூறிய விதத்துல பயன்படுத்துறாரு. அவர் நிருபம் எழுதும் போது நம்ம மனசுல இருக்கிறத தான் நம்ம எழுதுவோம், நம்முடைய பழக்கத்தை தானே உதாரணமா கொடுப்போம். அந்த மாதிரி பேதுரு வந்து தன்னுடைய பழக்கம் சுபாவ பழக்கத்தை எடுத்து உங்கள் மனதின் அறையை கட்டுங்க. நம்ம மனதுக்கு என்ன ஒரு ட்ரெஸ் இருக்கா, இது வரைக்கும் எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவர் மனது ட்ரெஸ்ஸை பத்தி அவர் பேசல. ஒரு மனுஷன் தன் அறையை கட்டும் போது அவன் என்ன செய்யறானோ அதை நம்ம மைண்டுக்கு நம்ம செய்யணும் அப்படின்றார். நம்ம மைண்டுக்கு அதை டைட்டா கட்டணும் அப்படின்றார். ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு மிகப்பெரிய அழைப்பு, மிகப்பெரிய வேலைக்கு நம்ம அழைக்கப்படுறோம். அதை செய்வதற்கு ஆயத்தமாக முதல்ல நம்ம இதை செய்யணும். இதை செய்யலைன்னா முடியாது. என்ன பண்ணணும், நம்ம மைண்டு வந்து அந்த லூஸாக இருக்கிற துணி மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலைப்பாய பார்க்குற மைண்ட், அந்த மைண்டை வச்சுக்கிட்டு நம்ம ஹோலியாக இருக்கவே முடியாது. ஹோலியாக இருக்கணும்னு நீ முடிவு பண்ணினா ஃபஸ்ட்டு உன் மைண்டை கண்ட்ரோல் பண்ணு, கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வா. உன் மனதின் அறையை கட்டி, மனதை அறையை கட்டி கட்டு அப்படின்றாரு. ஒரு மைண்டை கட்டுற மாதிரி, கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. ஏன்னா நம்ம மைண்ட் அங்கே இங்கே ஓடுற மைண்ட். இதனோட அவசியம் எவ்வளோ முக்கியம் நம்ம புரிஞ்சுக்கணுங்க, ரொம்ப முக்கியம். இதை கேட்டு விட்டுற பாடம் இல்லை இது. ஏன்னா நம்ம வாழ்க்கை வந்து, நம்ம பேச்சு, நம்முடைய நடத்தை, நம்முடைய வாழ்க்கை வந்து நம்மளுடைய மைண்டினுடைய பிரதிபலிப்பு தான். நம்ம என்ன காட்டுது, நம்ம நடத்தை, நம்ம பேச்சில் என்ன காட்டுதுன்னா நம்ம மைண்ட் எப்படி இருக்குன்னு காட்டுது. நம்ம மைண்ட் எவ்வளோ கண்ட்ரோலில் இருக்குது, எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குதுன்றது நம்ம பேச்சு, நம்ம நடத்தை தாங்க காட்டுறது. நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களா, தேவன் பரிசுத்தமாக இருப்பது போல் நம்ம நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்கணும்னா அது எங்க ஆரம்பிக்கணும், நம்ம மைண்டு. அந்த மைண்டை என்ன பண்ணோன்றாரு, அதை அறையை கட்டுற மாதிரி அதை கட்டணும். லூஸாக ஓடுது, அங்கே எங்கே ஓடுது, தடை பண்ணுது, பிரச்சனை பண்ணுது, அதை ஃபுல்லாக டைட்டாக பெல்ட் போட்டு கட்டுற மாதிரி கட்டுப்பாடுக்குள்ள அந்த மைண்டை கொண்டு வரணும். அங்கே தான் ஆரம்பிக்கிறது பரிசுத்தம், அங்கதான் ஆரம்பிக்கிறது பரிசுத்தம். இந்த எபிரேயருக்கு எழுதும் போது அவங்களுக்கு ஒரு எழுதுறாரு இல்லைங்களா, அவங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கோம்னா, அவங்களுக்கு யாத்திரை ஆகுமோ எக்கோ அவங்களுக்கு கேட்டிருக்கோம். ஏன்னா எகிப்தை விட்டு அவங்க வரும்போது ஆண்டவர் என்ன சொன்னாரு தெரியுங்களா, நீங்க எப்படி வரணும், ரெடியா இருக்கணும், எகிப்தை விட்டு போறதுக்கு உங்கள் அறையின் கச்சையை கட்டி கொண்டு பஸ்கா பண்டிகை புசித்து ரெடியா நிக்கணும் அப்படின்றார். இந்த உலக எகிப்துல ஒண்ணுமே உங்களை பிடிக்க கூடாது, எகிப்துக்கு எதுக்குமே நீங்க அடிமைப்பட்டிருக்க கூடாது, ரெடியா கிளம்புறதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். எப்படி இருக்கணும், அறையை கட்டி கொண்டு நீங்க ரெடியா இருக்கணும் அப்படின்றார். அந்த கூக்குரல் அவங்களுக்கு கேட்டிருக்கும், ரெடி, ரெடினஸ், அதை பத்தி அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம ஏன் பரிசுத்தமா இல்லை அப்படின்னு அதுக்கூட ஆல் த ரூட் காஸ்ன்னுவாங்க, அதனோட காரணத்தை நம்ம தேட போனோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் பரலோக சிந்தை உள்ளவர்களா பரிசுத்தமா நம்ம இல்லைன்னு பார்த்தோம்னா, நம்ம மைண்டுனால தாங்க, நம்ம மைண்ட் அப்படி இருக்கிறதுனால தான். ஏன்னா அந்த லூசா இருக்கிற துணி மாதிரி நம்ம மைண்ட் போட்டுக்கிட்டு பலவிதமான அனாவசியமான சிந்தனைகளுக்கு, டிஸ்ட்ராக்ஷனுக்கு, விருப்பு வெறுப்பு யோசனை, அதுக்கு இதுக்கு ஒரு லூஸான மைண்டா நமக்கு இருக்கிறதுனால பரிசுத்தமா இருப்பதற்கு பெரிய தடை. பரிசுத்தமா இருக்கிறதுக்கு பெரிய தடை. அந்த காரியங்கள் வந்து உலகத்திலே நம்மளை பிடிச்சி இழுக்குது. இழுக்கிறதுனால கிறிஸ்தவ வாழ்க்கையில முன்னேறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கு. அந்த மைண்டு எந்த பக்கம்லாம் நம்மளை புல் பண்ணுதோ அந்த பக்கம்லாம் காற்று எப்படி பறக்க வைக்குது துணியை, அந்த மாதிரியெல்லாம் நம்ம போக நம்ம மைண்டு சிந்திக்குது. அது மேலே கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது நம்ம மைண்டுக்கு. அதை என்ன சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு அதை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்க, மனதின் அறையை கட்டி கொண்டு முதல்ல அதை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்க. வாலிபர்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் பெரிய பெரிய காரியங்களை அச்சீவ் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய குணாதிசயத்தை பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பான மைண்ட், டிசிப்ளின்டு மைண்டுன்னுவாங்க. நம்மள மாதிரி கண்ணாபின்னான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மைண்ட் இல்லை அவங்க, ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப கவனமுள்ளவர்கள் அவங்க. அந்த மாதிரி தான் பேதுரு நம்ம மைண்டை கட்ட சொல்கிறாரு. இல்லைன்னா பரிசுத்த வாழ்க்கையில் முன்னேறதுன்றது வெட்டி பேச்சு இல்லைங்களா. மைண்டு கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா பரிசுத்த வாழ்க்கைன்றத பேச்சே பேசவே முடியாது. அது ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி சிந்திக்கிறோமோ அதை பொறுத்து தாங்க நம்ம வாழ்க்கை, அதைத்தான் நம்ம வாழ்க்கை பிரதிபலிக்குது. சரி, இந்த மனதின் அறையை கட்டி கொண்டுன்றது வந்து விசேஷமா நாலு காரியத்தை நமக்கு உணர்த்துது. என்ன, முதலாவது ஒருத்தன் மனதின் அறையை, ஒரு அறையை கட்டிக்கிட்டு நிக்கிறான்னா அவன் ரொம்ப ஆர்வத்தோடு நிக்கிறான் காட்டுது இல்லைங்களா, ரொம்ப தீவிரத்தோடு நிக்கிறான். ஏன்னா ரொம்ப முக்கியமான வேலையை செய்யறதுக்கு அவன் நிக்கிறான், அதைத்தான் அது குறிக்குது. முழு பலத்தோடு ஈஸியா செய்ய முடியும்னா அவனால செஞ்சிடலாம், அது அறையெல்லாம் கட்ட வேண்டியதில்லை. ஒருத்தர் அறையை கட்டிக்கிட்டு நிற்கிறான்னா ஒரு ரொம்ப தன் முழு பலத்தோடு ஏதோ செய்ய போகிறான்னு அர்த்தம். தீவிரத்தை காமிக்குது. ரெண்டாவது ஆயத்தத்தை காமிக்குது. மனதின் அறையை, ஒரு அறையை கட்டிக்கிட்டு நிற்கிறான்னா ரெடியாக நிற்கிறான். அந்த மாதிரி தான் நம்மளை இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எந்த தடை இல்லாமல் தயக்கம் இல்லாமல் ரெடியாக நம்ம நிற்கிற மாதிரி, ஆண்டவர் கட்டளை கொடுத்தா அதை உடனே கீழ்ப்படுகிறதுக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக நம்ம இருக்கிற மாதிரி நம்ம இருக்கணும். முதலாவது அது ஒரு ஆர்வத்தை காட்டுது, ரெண்டாவது ஒரு ஆயத்தத்தை காட்டுது, மூன்றாவதாக ஒரு தீர்மானம். ஒரு தீர்மானம், ஒரு மனுஷன் அறையை கட்டிட்டானா அவன் என்ன பண்ணிட்டான், முடிவு பண்ணிட்டான்னு அர்த்தம். ஒருத்தர் அருமையா சொல்லியிருக்கிறாரு, ஒரு தீர்மானம் எடுக்காம பரிசுத்த வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. அங்கேயும் ஒரு காலு இங்கேயும் ஒரு காலுன்ற வாழ்க்கையில பரிசுத்த வாழ்க்கைகிட்டே வரவே முடியாது. ஒரு தீர்மானம் எடுத்து, அதான் பேதுரு சொல்றாரு, எடுங்க ஒரு தீர்மானத்தை, அறையை கட்டி ரெசல்யூஷன் அப்படின்வாங்க, ஒரு தீர்மானம். ஒரு தீர்மானம், ஒரு முடிவெடுக்காம நம்ம ஒரு மலையே ஏற முடியாது இல்லைங்களா, மலையே ஏற முடியாது. பரிசுத்த மலையை எப்படி ஏற முடியும் நம்ம, ஒரு தீர்மானத்தை குறிக்குது. உங்க மனது நிறைய கட்டிக்கொள்ளுங்கன்னா கடைசியாக இது ரொம்ப முக்கியம், ஒரு கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷனுக்கு தமிழ்ல என்ன சொல்லலாம், ஒரு மிகுந்த கவனம். கவனம், கான்சன்ட்ரேஷன் வந்து பெரிய அற்புதங்களை செஞ்சிடும் நம்ம வாழ்க்கையில். அதை நம்ம யோசிக்கிறது இல்லை பாருங்களேன். உதாரணத்துக்கு ஒரு ஒலிம்பிக்ஸ்லேயோ இல்லை பெரிய சாதனை பண்ணவங்களை பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படி அந்த சாதனையை புரிஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மைண்டு மேலே இருந்து அவங்களுக்கு இருந்த கண்ட்ரோல், டிசிப்ளின்டு மைண்டுன்னுவாங்க. ரொம்ப டிசிப்ளினா கட்டுப்பாடாக அவங்க மைண்டை வச்சதுனால தான், கண்டபடி லூஸாக அதை விடாமல் கட்டுப்பாடோடு அவங்க மைண்டை காத்ததுனால தான் பெரிய காரியங்களை அவங்களால செய்ய முடியுது. ஏன்னா நமக்கு இருக்கிற பலமோ கொஞ்சம், அந்த கொஞ்ச பலத்தை பல விஷயங்களை நம்ம விட்டோம்னா நம்ம எப்படிங்க முன்னேற முடியும். அந்த பலத்தை எல்லாம் ஒன்றுபடுத்தி கடவுள் மேலே நம்ம விடும்போது தான் முன்னேற்றம் பார்க்க முடியும். பல விஷயங்களை நம்ம விட முடியாது. உதாரணத்துக்கு ஒரு சூரியனுடைய பிரகாசம் பார்த்தீங்கன்னா ரேஸு பல இடங்களில் வரும் இல்லைங்களா, விசாலமாக வரும். அந்த லென்ஸ் இருக்கும் தெரியுங்களா, கான்க்ளேவ் கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கிறத அந்த சூரியனுடைய ரேஸை பிடிச்சி ஒரே இடத்துல அந்த லென்ஸை பிடிச்சி அதை வெளியே விட்டோன்னா என்ன ஆகும், பக்குன்னு பற்றிக்கோங்க, பேப்பரா துணியா எது இருந்தாலும். ஏன் அவ்வளோ பவர் அதுக்கு வந்துச்சு, விசாலமாக இருக்கிற இல்லை ரேஸை பிடிச்சி ஒரே ஃபோக்கஸில் கொண்டு வர்றதுனால அவ்வளோ பவர் அதுக்கு வருது. அதே மாதிரி தான் நம்மளுடைய மைண்டினுடைய பவரை வந்து அனாவசியமான லூஸான காரியங்களுக்கு பல சேனல்ஸில் ஓட விட்டோம்னா நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது. நம்ம கார்பரேஷன் தண்ணி, வீட்டில் காவேரி தண்ணி வருது இல்லைங்களா, எவ்வளோ மெதுவாக வருது அந்த தண்ணியெல்லாம். ஏன் பல பைப்பில் போகிறதுனால தான் இப்படி வருது. ஒரே பைப்பில் விட்டோம்னா எப்படி வரும், பயங்கர ஃபோர்ஸாக வரும். நம்மளுடைய எனர்ஜிஸ், நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன்னா பல நூறு சேனல்ஸில் போகுது. பல காரியங்களை அனாவசியமாக சிந்திச்சு வேஸ்ட் பண்ணுறோம் எனர்ஜி எல்லாம். அது எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு சேனலில் விட்டோம்னா பெரிய பவர் அதுக்கு இருக்கு, பெரிய பவர் அதுக்கு இருக்கு. இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். நம்மளில் ஒரு 10-15 மனுஷங்க இருக்காங்க. அந்த மனுஷங்களை வந்து பல காரியங்களை செய்ய விட்டுடுறோம் நம்ம. அந்த பல காரியங்களை செய்கிற மனுஷங்களை பிடிச்சி ஒரு பண்டலில் நம்ம சேர்த்தோம்னா நம்மளால் என்ன செய்ய முடியும்னு யாருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. நம்மளால் என்ன அச்சீவ் பண்ண முடியும், புரியுதுங்களா? த பவர் ஆஃப் த மைண்ட், அதுதான் மனதை கட்டுப்படுத்த. அவ்வளோ பெரிய மைண்டை நம்ம கடவுள் கொடுத்துருக்கிறார், ஆனால் அதை லூஸாக நம்ம விடுறதுனால, அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வராததுனால, அதனோட வல்லமையும் அதனோட செயல்தன்மையும் நம்ம உணராமல் இருக்கோம். அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து ஒரே ஃபோக்கஸில் விட்டோம்னா நம்மளால் என்ன செய்ய முடியும்னு நமக்கே இன்னும் தெரியாது, அவ்வளோ பவர் அதுக்கு இருக்கு. அதனால தான் பேதுரு ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாரு, உங்கள் மனதின் அறையை கட்டி கொள்ளுங்க. உங்களை எல்லாம் அந்த பல விதங்களில் வேஸ்ட் பண்ணுற அந்த மனுஷங்கள்லாம் பிடிச்சி ஒரே இடத்துல அந்த மனுஷங்களாம் நிறுத்தணும்னா பெரிய காரியங்களை நம்மளால் சாதிக்க முடியும், பெரிய வல்லமை அதுக்கு இருக்க முடியும். சில உலகத்தில் பார்த்துருக்குறோம் தீமையான மனுஷங்களை தீமையான காரியங்களை செய்கிறது. ஒரு மனுஷன் தான் ஒரு 50 மனுஷனுடைய பலத்தின் காரியங்களை செஞ்சிடறான். ஒரு மனுஷன் தான் பெரிய ஜீனியஸான காரியத்தை செஞ்சிடறான். எப்படி ஒரு மனுஷன் செய்ய முடியும் பாவமான காரியங்கள், தீமையான காரியங்களை செஞ்சிடறாங்க? சில பைத்தியம் பிடிச்ச மாதிரி 100 மனுஷன் கூட அடக்க முடியாமல் போயிடுறாங்க அவங்க. எப்படி அப்படி ஆகுதுன்னா அந்த மைண்டு பவர் தாங்க. பேதுரு நமக்கு பரிசுத்தமான வழியில் போகிறதுக்கு அதை பயன்படுத்த சொல்கிறேன். பல விதங்களில் உங்களுடைய மைண்ட் எனர்ஜியை பவரை வேஸ்ட் பண்ணி சேனல்ஸை பல காரியங்களில் போயிடாமல் அதை ஒரு ஃபோக்கஸுக்கு கொண்டு வாங்க, ஒரு கவனத்துக்கு கொண்டு வாங்க. கொண்டு வந்தால் பெரிய வல்லமையான காரியங்கள். ஏன்னா நம்ம கொடுக்கப்பட்ட அழைப்பு அப்படிங்க சாதாரணப்பட்டதா? உங்கள் நடக்க எல்லாவற்றிலையும் தேவன் பரிசுத்தமாக இருக்கிறது போல் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும்னா எவ்வளோ பவர் நமக்கு தேவை, எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் நமக்கு தேவை. அதனால் அது எங்கே தான் ஆரம்பிக்கணும், மனதின் அறையை கட்டுப்பாடுக்குள்ள மைண்டை ஒரே ஃபோக்கஸில் கொண்டு வா அப்படின்றாரு. பரிசுத்தாவி நமக்கு உதவி செய்யட்டும். இந்த மைண்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணலன்னா கனி கொடுக்குற கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது, நினச்சி கூட பார்க்க முடியாது. அனாவசியமான தடைகள், அனாவசியமான சிந்தனைகள் இருக்கிறதுனால தாங்க நம்ம இருக்கிறோம். தேவனுக்காக நம்ம வாழணும்னா இது ரொம்ப அவசியம். இதுதான் ஃபவுண்டேஷன். இது இல்லைன்னா யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஜப வாழ்க்கை, நம்ம வேத வாசிப்பு, நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கை ரொம்ப பரிதாபமாக இருக்கும். ஏன் நம்ம போகிறோம் பாஸ்டர் பைபிள் படிக்கிறீங்களா? படிக்கிறவங்க பாஸ்டர் பைபிள் படித்தா எனக்கு ஆன தூக்கமாக வருது, கவனிக்கவே முடியறதில்ல, படிக்கவே முடியறதில்ல. அது ஒரு வருஷம் சரி, 2 வருஷம் சரி, 5 வருஷமாக அப்படியே சொல்லிகிட்டு இருக்கிறது. 5 வருஷம் சபைக்கு வர அப்படியேவா சொல்லிகிட்டு இருக்கிறது? இந்த இதில் வேடிக்கையாக சொல்லுவாங்க, நீ லூஸா அப்படின்ற மாதிரி. லூஸா, லூஸு தான் தெரியுமா? உன் மைண்டு லூஸாக இருக்கிறதுனால தான் நீ அப்படி படிக்க முடியல. உன் மைண்டு ஃபோக்கஸ்டாக இல்லை, மைண்டை லூஸாக விட்டுருக்கிறதுனால தான் அந்த ஃபோக்கஸ் வேதத்தின் மேலே உனக்கு வரமாட்டேன். லூஸான்னு தான் கேட்கணும். லூஸ் தான், லூஸாக இருக்கிறதுனால தான் அந்த கவனம் வரமாட்டேன். வேதத்தை படிக்க, நித்திய தேவனுடைய வார்த்தையை படிக்கும்போது எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, கவனம் இல்லைன்னா என்னங்க? மைண்டு லூஸாக இருக்கிறதுனால தான். அதை டைப் பண்ணு, பேதுரு தான் சொல்கிறாரு டைப் பண்ணுங்க அதை. வேத வசனம் படிக்கும்போது தூக்கம் வருதுன்னா எங்கே இருக்குது உன் மைண்டு, எதை பற்றி சிந்திக்குது உன் மைண்டு? ரொம்ப லூஸாக விட்டுருக்க பல இடங்களில், அதுதான் பார்க்கணும். ஏன்னா வேத வசனத்தை படிக்காமல் பரிசுத்தமாக எப்படிங்க இருக்க முடியும்? பிதாவே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வார்த்தையே சத்தியம். எந்த அளவுக்கு அந்த சத்தியத்தில் கவனமாக நம்ம படித்து முன்னேறுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம பரிசுத்தமாக இருக்க முடியும். வேத வசனம் இல்லைன்னா பரிசுத்தம் இருக்க முடியாது. அதையே படிக்கிறதுக்கு எனக்கு தூக்கம் இருக்குது, அவ்வளோ லூஸான மைண்ட் எனக்கு இருக்குதுன்னா நான் எப்படி இங்கே பரிசுத்த வாழ்க்கையில் வளர முடியும்? அதனால தான் பேதுரு சொல்கிறேன், அவங்க மனதின் அறையை கட்டணும் ஃபஸ்ட்டு. அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த கட்டி எதில் கட்டி அந்த ஃபோக்கஸ் எதில் விடணும்? எபேசியர் 6:14 படிங்க.
சத்தியம் என்றும்
அறையை கட்டினவர்கள் அதே வார்த்தை வருது பாருங்களேன். அந்த ஃபோக்கஸ், அந்த கவனம் எதில் போகணும், சத்தியம் என்ற அறையில். நம்ம மைண்டு ரொம்ப எங்கேஜாக இருக்க வேண்டியது, ரொம்ப நம்ம மைண்டில் ரொம்ப ஃபோக்கஸாக இருக்க வேண்டியது சத்தியம். அப்படி தான் பரிசுத்த வாழ்க்கை வர முடியும், அப்படி தான் பரிசுத்தத்தில் நம்ம வளர முடியும். இல்லை ஜப வாழ்க்கை எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது, ஜப வாழ்க்கை ஜபிக்க ஆரம்பிக்கிறாங்க பாஸ்டர். ஜபம் பண்ண உட்காரும் போது மைண்டு ஓடுதுங்க பாஸ்டர், ரோலர் கோஸ்டர்னுவாங்க தெரியுங்களா, ஒரு இடத்துல நிற்காது, அங்கே போகுது, இங்கே போகுது, வேலையை போகுதுன்னு அப்படி தான் இருக்குதுங்க பாஸ்டர். அப்படின்னா என்ன சொல்கிறது, லூஸாக நீங்க தான் நம்ம கேட்கணும் திருப்பி. மைண்டு லூஸாக இருக்கிறதுனால தான் அப்படி போகுது. தெய்வத்துக்கிட்ட பேசுகிற வல்லமையான கடவுள்கிட்ட பேசுகிற, ஏன் உன்னால் கவனம் கொடுத்து கொஞ்சம் நேரம் அவர் கிட்ட பேசி கவனத்தோடு அவர்கிட்ட பேச முடியல, லூஸான மைண்ட் நீ வச்சிருக்கிறதுனால. அந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ணு, அந்த மைண்டை கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வா, இல்லைனா முடியாது, இல்லைனா முடியாது. பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா, பரிசுத்த வாழ்க்கை பாவத்தை மேற்கொள்ள முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல? ப்ராக்டிக்கலாக நான் ஒன்று சொல்கிறேன், ரொம்ப ப்ராக்டிக்கல். நம்ம பாவத்தை மேற்கொள்ளணும்னா முதலாவது அதை எங்கே மேற்கொள்ளணும் தெரியுங்களா, மைண்டில் தாங்க மேற்கொள்ளணும். மைண்டில் தான், மைண்டில் தான் மேற்கொள்ளணும். மைண்டில் காண்டி பாவத்தை மேற்கொள்ள முடியாமல் போச்சு, அங்கே காண்டி கண்ட்ரோல் இல்லாமல் பாவத்தை விடுறோம்னா வாழ்க்கையில் பாவத்தை மேற்கொள்ளவே முடியாது. முதல்ல பாவத்தை மேற்கொள்ளணும்னா மைண்டில் தான். எந்த பாவத்தையும், ஒரு பாவம் இன்னும் மனசில் வருது, ஒரு ஒரு இச்சையோ கோபமோ பொறாமையோ மனசில் வருது, அது அங்கே பாவமாக பார்த்து அறிக்கை செஞ்சு ஆண்டவரே இதிலேருந்து காப்பாற்றுன்னு மைண்டை நம்ம கிளியர் பண்ணிக்கல, என்னத்தை நம்ம சிந்திக்கிறோமோ அதில் தான் தரித்திருப்போம், என்னத்தை தரிக்கிறோமோ அதை கற்பனை பண்ணி அதுதான் வாழ்க்கையில் இருக்கும். மைண்டில் பாவத்தை கண்ட்ரோல் பண்ண, அங்கே தான் அங்கே ஆரம்பிக்கிறது பரிசுத்தமே, அங்கே தான் ஆரம்பிக்கிறது பரிசுத்தம். ஏன்னா அதான் ஒரு வசனம் போட்டிருக்கு, 2 Corinthians 10:5 நானே படிக்கிறேன், டேக் எவ்ரி தாட் கேப்டிவ் டு ஒபீடியன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். டேக் எவ்ரி தாட், ஒவ்வொரு எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படிய. நமக்கு வர ஒவ்வொரு எண்ணத்தையும், வருது என்னென்னவோ எண்ணம், ஒவ்வொரு எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படிய அதை சிறைப்பிடிங்க அப்படின்ற. வருது ஒரு எண்ணம், தப்பான எண்ணம் வருது, அந்த எண்ணத்தை செயின்ல போட்டு, அது தப்பா வருது, செயின்ல போட்டு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும் பதிக்கு அதை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற. அப்படித்தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில முன்னேற முடியும். நமக்கு வர எண்ணங்களை, தாட்ஸ, அது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாத மாதிரி எந்த தாட்ஸ் வந்துச்சுன்னா அதை அரெஸ்ட் பண்ணி ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வைக்கணும். டேக் எவ்ரி தாட் கேப்டிவ் டு த ஒபீடியன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறப்பிடிக்கணும் அப்படின்றார். நம்ம தாட்ஸை சிறப்பிடிக்கிறோமா? இல்லை, அதுக்காண்டி ஓடுது ஜெயிலில் திறந்துக்கிட்டு, இஷ்டத்துக்கு ஓடுது அது, அப்படி இருக்கக்கூடாது. அதை பிடிச்சி ஜெயிலில் போடணும். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாத எந்த சிந்தனையும் வெளியே விடக்கூடாது. அப்படித்தான் சொல்கிறார், அப்படிதான் அங்கே பரிசுத்தம் வளரும். நம்ம கிறிஸ்தவம் உண்மையா இல்லையான்றத எங்கே வச்சு தெரியுமா பார்க்கணும், இங்கே வச்சு தான் பார்க்கணும். இங்கே தான் தெரியும் கிறிஸ்தவம் உண்மையா இல்லையான்னு மைண்டில். நம்ம காண்டி மைண்டில் ஒரு அன்பியூர் லைஃப், பரிசுத்த லைஃப் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு வரோம், எல்லாரையும் ஏமாற்றலாம், வைஃபை கூட ஏமாற்றலாம், எல்லாரையும் ஏமாற்றி வாழலாம். ஆனால் ஒரு நாள் நம்ம வண்டவாளும் எல்லாருக்கும் தெரியாமல் விடவே மாட்டார் ஆண்டவர். அதுக்கு தகுந்த சோதனையை சபையிலே கூட கொண்டு வருவார், அதில் நீங்கள் உளுந்து அழிஞ்சே எல்லாருக்கும் அவங்க உங்களை பற்றி காமிச்சே காமிப்பீங்க ஒரு நாள். மைண்டை நம்ம சுத்தமாக வச்சுக்க பார்க்கணும், அங்கே தாங்க பரிசுத்தம் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே ஸ்டார்ட் ஆகலன்னா தற்காலிகம் தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த யூதாஸ் 3 வருஷம் வண்டி ஓடிச்சு, நம்ம வண்டி எத்தனை வருஷம் ஓடுமோ தெரியல, ஓடும், ஒரு நாள் உடஞ்சி தான் போகும். அதனால மைண்ட், மைண்டில் தாங்க ஸ்டார்ட் பண்ணணும், மைண்டில் தாங்க பரிசுத்தம் ஸ்டார்ட் ஆகணும். நம்ம மைண்டை உலக காரியங்கள், டிவி காரியங்கள், அசுத்த காரியங்கள், குப்பைகளே போட்டு ரொப்பிக்கிட்டு வெறும் வேத வசனத்துக்கு 5 நிமிஷம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா பரிசுத்தம் வராது, பரிசுத்தம் வராது. ஒரு ஒரு சில வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்கிறதுக்கு, ரொம்ப சோம்பேறி அன்டிசிப்ளின்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? லூஸ் அவங்க மைண்டு, டிசிப்ளின்டு மைண்ட் இல்லை அவங்களுக்கு. மனதின் அறையை கட்டினவர்கள் அல்ல. அதனால தான் வாழ்க்கை அப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அதனால எல்லா பாவங்களையும் மைண்டில் கண்ட்ரோல் பண்ணால் தான் வாழ்க்கையில் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது நம்ம ரொம்ப ப்ரையாரிட்டியாக ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கணும். ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? பாருங்கள், ஃபவுண்டேஷன் தெரியுதுங்களா உங்களுக்கு? மனதின் நிறைய கட்டி கொண்டு தான் நம்ம என்னவோ நினச்சிட்டு படிச்சுட்டு போயிடுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது தான். ஆனால் நம்ம வாழ்கிற காலத்தில் தேவனே நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்குற மாதிரி இருக்குது. எனக்கு நம்ம வாழ்ற காலம், இந்த ஹிஸ்டரியில நம்ம வாழ்ற காலத்தை பத்தி யோசிச்சு பாருங்களேன். நம்ம மைண்டை சிதறடிக்கிறதுக்குனே எத்தனை காரியங்கள், பிரிண்ட் பண்ணி எத்தனை விஷயங்கள் இருக்கு. டிவி சேனல்ஸ், ஒரு சேனலா ரெண்டு சேனலா, எங்க வீட்டில் 600 சேனல் இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணாங்க, இப்ப ரீசெண்டா 250 ரூபாய் பண்ணி 900 சேனல்ஸ் பண்ணிட்டாங்க. டக்கு 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 டக்குன்னு மாத்திக்கிட்டே இருக்கலாம். எங்க மனது அறையை கட்டுப்படுத்துறது, அந்த மைண்டு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு சேனல்ஸ் இருக்குது. இன்னும் இன்டர்நெட்டை எடுத்துக்காங்க, எத்தனை 1000 வெப்சைட்ஸ் இருக்கு, டிவி, லேப்டாப்ஸ், இன்னும் வாக்மேனு, இன்னும் எவ்வளோ காரியங்கள் இருக்குது. மொபைல் ஃபோன்ஸு, மொபைல் ஃபோன்ஸில் கேமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, எவ்வளோ சைட்ஸ் வந்துருச்சு பாருங்களேன். இது எல்லாமே எதுக்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னா, நம்ம மனதை கண்ட்ரோல் பண்ணி இல்லாமல் செதறடிக்கும்படிக்கு இதெல்லாம் நமக்கு வந்திருக்கு. அப்படிப்பட்ட காலத்தில் வாழுகிற நாம் எப்படி நம்ம மனதை அறை கட்டுப்படுத்துறது, அதான் ஒரு பெரிய சேலஞ்ச். இது சின்ன விஷயமே இல்லை, இது ஒரு பெரிய சேலஞ்ச் தான் நமக்கு. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும்னா வேற வழி இல்லை. நம்முடைய மைண்ட் எனர்ஜிஸை பல காரியங்களை உடுக்கிற மக்களாக இருந்தோம்னா நம்ம முன்னேற முடியாது. இது தேவனுடைய வார்த்தை நம்மளை அழைக்குது. இல்லைன்னா பரிதாகமாக தான் நம்ம இருக்கோம். நம்ம நேரத்தையும் காலத்தையும் மைண்ட் எனர்ஜிஸும் அனாவசியமான காரியங்களை வேஸ்ட் பண்ணி கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அதனால தான் பேதுரு முதலாவது என்ன சொல்கிறாரு, உங்கள் மனதின் அறையை கட்டுங்கள், உங்கள் மனதின் அறையை கட்டுங்கள். ரெண்டாவதாக பார்ப்போம், வேகமாக பார்ப்போம். ரெண்டாவதாக அவர் என்ன சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு மைண்டை தான் கண்ட்ரோல் பண்ணணும், கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும். ரெண்டாவதாக என்ன போட்டிருக்கு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். ரெண்டாவது ரொம்ப கிரிட்டிக்கல் ப்ரிப்பரேஷன், ஹோலினஸுக்கு ரொம்ப அவசியமான ப்ரிப்பரேஷன் வந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். ஒரு கிளியரா தெளிவாக சிந்திக்கிற ஒரு மனம், மைண்ட், எந்த காரியங்களையும் பாதிக்கப்படாமல் தேவனுடைய பார்வையிலிருந்து சிந்திக்கிற ஒரு மைண்ட். எந்த ப்ரெஷர்ஸ்னாலேயோ கலாச்சாரத்தினாலேயோ அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க இவங்க நினைச்சுக்குவாங்கன்ற காரியத்தில் இல்லாமல் தேவன் என்ன நினைப்பாருன்னு சிந்திச்சு நடக்கக்கூடிய, உங்க நடக்க எல்லாவற்றிலும் நீங்க பரிசுத்தமா இருக்கணும்னா தெளிவா சிந்திச்சாதான் நம்ம முடியும். எல்லா விதத்திலையும் நம்ம எல்லாமே நம்ம சிந்தனையை பாதிக்கிறவர்களாக விட்டோம்னா நம்மளால எல்லா விதத்திலையும் பரிசுத்தமாக நம்மளால இருக்கவே முடியாது. அதனால தான் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய். அது ஆக்சுவல் அர்த்தம் பார்த்தீங்கன்னா, குடி போதை மனதை பாதிக்காதபடிக்கு இருங்க. குடி என்ன பண்ணுது, குடியோ ஆல்கோஹாலோ இல்லை ட்ரக்கோ என்ன பண்ணுது, நம்ம மைண்டை தெளிவாக சிந்திக்காத மாதிரி செஞ்சிருது. அதனால நம்ம ஸ்டாண்டர்டு குறைஞ்சி போய் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி போயிடும். எந்த விதமான உலக போதைகள் வந்து நம்ம மைண்டை பாதிக்காதபடிக்கு தெளிவாக சிந்திக்கிறவர்களாக இருக்கும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கும். உலகத்தின் எந்த கவர்ச்சியோ மயக்கமோ போதையோ நம்மளை மயக்காதபடிக்கு கிளியர் திங்கிங் நமக்கு இருக்கும். அப்போ தான் ஓலினஸாக இருக்க முடியும். நம்ம வாழ்க்கை இன்னொரு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இதுக்கு, ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், அதாவது உறுதி நிலையாக இருக்கிறது. ஆண்டவருக்குள்ள உறுதியாக யாருமே அசைக்க முடியாது. லெஃப்ட்லேயும் போக மாட்டேன், ரைட்லேயும் போக மாட்டேன், உறுதியாக நம்ம இருக்கிறது. அதான் தெளிந்த புத்தி. இன்னொரு ஒரு வார்த்தை கூட சொல்லலாம், கொள்கை பற்று உள்ளவர்கள். கொள்கை பற்றுனா என்ன தெரியுங்களா, ஆளுக்கு தகுந்த வேஷம் போடுறதில்லை. அப்படி இருந்தால் இப்படி நம்ம பரிசுத்தமாக இருக்க முடியுமா, இல்லை. கொள்கை பற்று, நான் பரிசுத்தமாக இருக்கணும்னா என்ன என்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணாலும் இப்படித்தான் நான் இருப்பேன். ஒரு விதத்தில் ஒரு அடம்னு கூட சொல்லலாம், பரிசுத்த அடம், இப்படித்தான் நான் நடந்துக்குவேன் அப்படின்றது. கொள்கை பற்று, என் லைஃப்ல ப்ரையாரிட்டிஸை யாருமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஒருத்தர் சொல்றாரு, இட் கால்ஸ் ஃபார் அ டிசிப்ளின்டு மைண்ட் அண்ட் அ பேலன்ஸ்டு லைஃப், ஒரு கட்டுப்பாடான மைண்ட். இது பாருங்களேன், உள்ளுக்குள்ள காரியங்களை தான் பேசுறாரு. உலகத்தின் எந்த கவர்ச்சியோ மயக்கமோ போதையோ நம்மளை பாதிக்காதபடிக்கு ஒரு டிசிப்ளினான லைஃப். நம்மளுடைய நமக்கு ஆவிக்குரிய உணர்வு இருக்கு இல்லைங்களா, ஸ்பிரிச்சுவல் சென்ஸ். அதை வந்து மந்தமாக்கணுன்றதுக்காக பலவிதமான காரியங்கள் உலகத்தில் இருக்கு. பலவிதமான, சில பேருக்கு வித்தியாசமான காரியங்கள் இருக்கலாம். சில பேருக்கு கோபமாக இருக்கலாம், சில பேருக்கு இச்சையாக இருக்கலாம், சில பேருக்கு பணமாக இருக்கலாம், சில பேருக்கு உலக கவலைகளாக இருக்கலாம். அதெல்லாம் நம்மளை என்ன பண்ணுதுன்னா, ஆவிக்குரிய காரியங்களுடைய விஷயங்கள் ரொம்ப விசேஷமாக தெரியாத மாதிரி நம்ம மைண்டை மந்தமாக்கிறது. புரியுதுங்களா? ஆவிக்குரிய காரியங்கள் அவ்வளோ விசேஷமா தெரியாது. வாப்பா ஜபம் பண்ணலாம் அப்படின்னா ஜபம் ரொம்ப விசேஷமா தெரியும். ஏன்ப்பா போப்பா, எனக்கே அவ்வளோ கவலை இருக்குது, மைண்டு மந்தமாய் போயிருக்குது. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. எது முக்கியம், ப்ரையாரிட்டிஸ் எது வாழ்க்கையிலன்றத நினைச்சு வாழுங்க. அப்போ தாங்க ஹோலினஸ்ஸாக இருக்க முடியும். வாப்பா பைபிள் படிக்கலாம் அப்படின்னா ஐயோ மைண்டு வேற எதுலையோ பாதிக்கப்பட்டிருக்கு, போதையில் இருக்கு, அதுக்கு தெளிந்த புத்தியாக சிந்திக்கவே முடியாது. அதனால தான் அவர் சொல்கிறார், இட்ஸ் அ மார் ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டி, கான்ஸ்டன்ட் மென்டல் அலர்ட்னஸ், அதாவது தொடர்ந்து மைண்டு அலர்ட்டாக வச்சுக்கிட்டு இருக்குது. ஒரு பொறுப்பு இல்லாமல், ஒரு உணர்வு இல்லாமல் இருக்கிறது இல்லை. நம்ம ஏற்கனவே ரெவலேஷனில் படிச்சிருக்கிறோம், இந்த பாபிலோன் வந்து பாபிலோன் மது தன்னுடைய உக்கிரமான மதுவை குடிக்க கொடுத்தாலே இந்த உலகம் நமக்கு என்ன செய்தான், ஆவிக்குரிய விதத்தில் நமக்கு ஒரு மது கொடுக்குதான். மதுன்னா பிராந்தி மாதிரி, விஸ்கி மாதிரி ஒரு கொடுக்குதான். எங்கே கொடுக்குது? ரோட்டில் போனால் வந்து கப்ப நீட்டுது, போஸ்டர்லேருந்து கப்ப நீட்டுது, டிவிலேருந்து கப்ப நீட்டுது, எங்கெங்கெல்லாம் போனால் குடி குடி குடின்னு. அது குடித்தோன்னா ஸ்பிரிச்சுவல் காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களுக்கு நமக்கு அவ்வளோ, அதோட ஆவிக்குரிய காரியங்களின் மகத்துவம் நம்ம உணர முடியாமல் போயிடும். தேவன் மேலே பற்று, ஆசை, அன்பு குறைஞ்சிடும். அதுக்கு தான் அந்த மது கொடுக்குது. அதை குடிக்காம அதை அதை எதிர்த்து அதுக்கு இடம் கொடுக்க, அவங்க மனதை மந்தமாக்க விடாதீங்க. உலக போதையினால, உலக கவர்ச்சினால, கவலைகள்னால மந்தமாக்க விடாம தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. அதாங்க சொல்லப்படுது. ஆவிக்குரிய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்களேன், நம்ம பரிசுத்தமா இருக்கணும்னா ரெண்டு காரியம். முதலாவது உங்க மனதின் அறையை கட்டி, உங்க மைண்டு கிளியரா, எதுனாலையும் பாதிக்க முடியாத தெளிந்த சிந்தனை உள்ளவர்களா உங்க மைண்டை பார்த்துக்கங்க அப்படின்றார். சரி, மூன்றாவதாக பார்ப்போம். நம்ம மூன்றாவதாக என்ன சொல்றாரு படிங்களா?
இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களா இருங்கள்.
Fix your hope completely. அப்படிதான் இங்கிலீஷ்ல வருது. பூரண நம்பிக்கை உள்ளவர்களா இருங்க. நம்பிக்கை இது ஒரு பெரிய கடமையா, ஒரு மிலிட்டரி கமாண்ட் மாதிரி கொடுக்கிறார். உங்க மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களா, அதுல ஃபிக்ஸ் பண்ணுங்க உங்க நம்பிக்கைய. நம்பிக்கை நம்பிக்கை வந்து பரிசுத்த வாழ்க்கைக்கு பெரிய மோட்டிவேஷன். நம்பிக்கை தான் நம்ம நிறைய நம்பிக்கையை பற்றி நம்ம பிரசங்கமே கேட்டதில்லை. உங்களுக்கு தெரியுமா நம்பிக்கைன்னா என்ன? நம்பிக்கைனா என்ன? விசுவாசம்னு, விசுவாசம் இல்லை நம்பிக்கை. இங்கிலீஷில் ரெண்டு வார்த்தை இருக்கு, ஃபேத் அண்ட் ஹோப். ஹோப்புன்றது தான் நம்பிக்கை. நம்பிக்கை அப்படின்றது வந்து என்னன்னு நம்ம படிச்சுக்கோமே. அதை பற்றி பிரசங்க, விசுவாசத்தை பற்றி எவ்வளோ பிரசங்கம் இருக்குது, அன்பை பற்றி எவ்வளோ, நம்பிக்கை ஹோப்பை பற்றி ரொம்ப குறைவு தான். கிறிஸ்தவமே ஒரு விதத்துல நம்பிக்கையினுடைய பிரசங்கத்துல மாத்திரம் இல்லை, அனுபவத்திலயும் நம்பிக்கையே அது இல்லாம பாக்கிறோம். நம்பிக்கைன்ற அனுபவமே நமக்கு இல்லாததா பாக்கிறோம். ஆனா நம்பிக்கை தாங்க ரொம்ப முக்கியம். ஹோப் ரொம்ப முக்கியம். ஹோலினஸ் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கஷ்டமானது புரிஞ்சுக்க பாருங்களேன். விசுவாசம் நம்பிக்கை, ஃபேத் அண்ட் ஹோப், இது ரெண்டுக்கு அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்க பாக்கணும். ஏன்னா ஒருவேளை கிறிஸ்தவத்தில் ஏன் இப்போ நம்பிக்கைக்கு முக்கியத்துவம் இல்லைன்னா, கிறிஸ்தவத்தில் கள்ளப்போதகத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா, பரலோகத்தை இங்கேயே கொடுக்கறதுக்கு நினைக்கிறாங்க இல்லைங்களா. உங்கள் வியாதிகள் சரியாயிடும், பணம் பிரச்சனை சரியாயிடும், அது சரியாயிடும்னு பரலோகத்தை இங்கேயே கொடுக்கறதுனால மக்களுக்கு பரலோக நம்பிக்கை, அதனுடைய எதிர்பார்ப்பே இல்லாமல் போயிடுது. என்ன இருந்தாலும் இங்கே வேணும், வாயில் தோசை இங்கேயே வேணும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஹோப்புன்ற பிரசங்கமே அதனோட மகத்துவமே தெரியாமல் போச்சு. ஹோப்புனா என்னன்னு பார்ப்போம். என்ன ஹோப்பு? ஹோப்புனா எதிர்காலத்தை குறித்து ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடிய மனநலம், எதிர்காலத்தை குறித்து. ஹோப்பு விசுவாசமும் நம்பிக்கையும் ஒரே தன்மை உடையது தான். விசுவாசம் வந்து தேவனை நிகழ்காரியத்துக்காக நம்மளை விசுவாசிக்கிறோம். இப்போ என்னை ஆண்டவர் நடத்துவாரு, இப்போ என்னை கூட்டு போவாரு, என்னை காப்பாத்துறாரு, என்னை வழிநடத்துறாரு, நிகழ்காரியத்துக்கும் கடந்த காலத்துக்கும், கடந்த காலத்துல என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருக்கிறாருன்னு நம்புறது தான் என்ன விசுவாசம். ஆனா நம்பிக்கைன்றது தேவனை எதிர்காலத்துக்காக நம்புறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. அந்த வித்தியாசம் பார்க்கணும். நம்ம ஹோப்புன்றது வந்து எதிர்காலத்துக்காக தேவன் மேல் நான் வச்சிருக்கிற நம்பிக்கை. விசுவாசம் வந்து தேவன் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறார், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்றத நம்புறது. நம்பிக்கை வந்து தேவன் எனக்கு எதிர்காலத்தில் என்ன செய்ய போறாரு, தன்னுடைய வாக்கு தத்தங்களை எப்படி நிறைவேற்றுவாருன்றது தான் நம்பிக்கை. ஓ அப்படின்றது பாருங்களேன், இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. விசுவாசம் வந்து இப்போ ஆண்டவர் செய்யறதை ஏற்றுக்கொள்ளுது, ஆனா நம்பிக்கை எதிர்பார்க்குது. எதிர்காலத்தில் ஆண்டவர் என்ன செய்வார்னா தான் அந்த வித்தியாசம், நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும். விசுவாசம் நிகழ் காரியத்தை பத்தி பேசுது, நம்பிக்கை வருங்காலத்தை பத்தி பேசுது. நம்ம இந்த பேதுரு சொல்ற வசனத்தின்படி பார்த்தோம்னா, நம்ம நம்பிக்கையோடு வாழ்வதற்கு தேவனுக்கு நம்ம கடன்பட்டிருக்கோம். ஏன் கடன்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தேவன் நம்மளை ரட்சித்து சொல்லி முடியாத அளவுக்கு நம்ம மேலே கிருபை காமிச்சு நம்முடைய சகல பாவங்களையும் மன்னித்து தன்னுடைய விலையேற பெற்ற குமாரனை தியாக பலியா நமக்காக கொடுத்து நம்ம பாவங்களையெல்லாம் அவர் மூலமாக கழுவ வைத்தது மாத்திரம் இல்லாமல் நம்மளை மறுரூபப்படுத்தி நம்மளுக்கு அழியாதது ஒரு சுதந்திரம் அவருக்கு வச்சு இவ்வளோ காரியங்களை தேவன் நமக்கு செஞ்சுருக்கும் போது, இவ்வளோ கடந்த காலத்தில் நிகழ்காரியத்தில் செய்கிற தேவனை நம்ம நம்புகிறோன்னா எதிர்காலத்துக்கு அவரை நம்பிக்கையோடு இருக்கணும்னு வேதம் எதிர்பார்க்குது. புரியுதுங்களா? இவ்வளவு காரியத்தை நமக்கு கடந்த காலத்திலயோ நிகழ்காலத்திலயோ செஞ்ச தேவனுக்கு நம்ம நம்பிக்கையோடு எதிர்காலத்தை வாழும் போது அவர் நம்பத்தகவர், நம்ப நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்னு நம்ம வெளிப்படுத்துறோம் இல்லைங்களா? அதுக்குத்தான் வேதம் நம்மளுக்கு எதிர்பார்க்குது, அவர் நம்பத்தக்கவர், அவர் பூரண எதிர்காலத்துல அவரை நம்பலாம். ஏன்னா கடந்த காலத்துல உண்மையா இருந்தாரு, நிகழ்காரியத்துல உண்மையா இருக்கிறாரு, வருங்காலத்துல உண்மையா இருக்க மாட்டாரு, நிச்சயமா உண்மையா இருப்பார். அதை நம்ம நம்புறோம், அதை நம்பி நம்ம வாழ்றோம். இது நம்மளோட நம்பிக்கையால நிரப்பணும். அதான் பேதுரு என்ன சொல்றாரு, இந்த தேவன் உங்களுக்கு இவ்வளவு செஞ்ச தேவன் வருங்காலத்தில் அழியாததும் மாசற்றதுமான சுதந்திரம் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு, நீங்க எவ்வளவு நம்பிக்கை உள்ளவர்களா வாழணும். நம்பிக்கை இருக்குதா உங்களுக்கு? எதை குறித்து? எதிர்காலத்தை குறித்து. இந்த தேவன் இவ்வளவு செஞ்சிருக்கிறாரு, இவ்வளவு நம்புறேன்றீங்களே, வேர் இஸ் ஹோப்? எதிர்காலத்தை குறித்து என்னங்க நம்பிக்கை இருக்கு? எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை இருக்கிறவங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க இல்லைங்களா? நான் ரொம்ப ஏழைன்னு வச்சுக்காங்க, எனக்கு ஒரு 50 கோடி வரப்போகுது, அதை நினைச்சு நினைச்சு எவ்வளவு நம்பிக்கை உள்ளவனா இருக்கேன் நான். அந்த நம்பிக்கையே கிறிஸ்தவங்களுக்கு மத்தியில இல்லை பாருங்களேன். ஏன் ரொம்ப ப்ராப்ளம்? அந்த நம்பிக்கையை பத்தி தெரிய மாட்டேன். இவ்வளவு கடந்த காலத்துல செஞ்சிருக்கிறாரு, நிகழ்காலத்துல செஞ்சிருக்காரு நம்புறன்றிய எதிர்காலத்துல செய்ய மாட்டாரா? எதிர்காலத்துல எவ்வளவு நம்பிக்கையோடு நீ வாழணும், அதான் வேதம் நமக்கு சொல்றது. அப்படி இல்லாம அது நம்மளுடைய கடமையா காட்டுது, நம்முடைய கடமை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தேவனை நம்பும் போது அது அவரை மகிமைப்படுத்துது. எப்படி எப்படி மகிமைப்படுத்துது? தேவன் வந்து நமக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அந்த தேவன் இவ்வளவு செஞ்சிருக்கும் போது எதிர்காலத்துல அவரு என்ன செய்வாருன்னு அவர் மேல நம்பிக்கையா நம்ம இருக்கும் போது அவர் நம்பத்தக்கவருன்னு நம்ம செயல்களால காட்டுறோம் இல்லைங்களா? நம்ம நம்பிக்கையோடு வாழ்றோம், சந்தோஷத்தோடு வாழ்றோம், எதிர்பார்ப்போடு வாழ்றோம்னா, ஹோப்போடு வாழ்றோம்னா, நம்ம என்ன சொல்றோம்? தேவன், நான் வணங்குற தேவனை நம்பலாயா, அவர் எதிர்காலத்துல எனக்கு செய்வார், எதிர்காலத்துல என்ன நடத்துவாருன்ற நம்பிக்கையோடு வாழ்றோம், அவர் மகிமைப்படுத்துது. அப்படி இல்லாம எப்போ பாரு சந்தேகம், எப்போ பாரு முறுமுறுப்பு, எதிர்காலத்துல என்ன நடக்குமோ, ஏது வரமோ, எந்த பேய் என்ன பிடிச்சிக்கோமோன்ற ஒரு நம்பிக்கையில வாழ்ந்தோம்னா தேவனை எவ்வளவு அவமானப்படுத்துறோம். இதுவா இதுக்கா அவ்வளவு காரியங்களை தேவன் செஞ்சார், இதுவா நீ செலுத்துற ஈடான்னு பேதுரு நம்மளை கேட்கிறாங்க. புரியுதுங்களா அவங்களுக்கு என்ன சொல்றாரு? இவ்வளவு காரியங்களை உங்களுக்கு செஞ்சிருக்கிறாரு, எதிர்காலத்து குறித்து எவ்வளவு நம்பிக்கையா நீங்க வாழணும், அந்த ஹோப் இல்லாம வாழ்ந்தீங்கன்னா தேவனை அவமானப்படுத்துற மாதிரி. அதுதான் அந்த அந்த பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். தேவனை பயங்கர அவமானப்படுத்துற மாதிரி நம்ம நம்பிக்கையோடு எதிர்காலத்துல வாழணும். அது நமக்கு நன்றி உள்ளத்தை கொடுக்கணும். எது மேல நம்பிக்கை இருக்கணும்ன்றாரு? இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது, இயேசு கிறிஸ்துடைய வெளிப்பாடு, அவருடைய ரெண்டாவது வருகை, செகண்ட் கம்மிங் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், அதை பத்தி அவர் பேசுறாரு. ரெண்டாவது வருகை மேல உங்க நம்பிக்கை இருக்கணும். நம்ம படிச்சுட்டு வரோம் அப்போக்கலிப்சிஸ் இல்லைங்களா, இயேசு கிறிஸ்து ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அது மேல உங்க நம்பிக்கை இருக்கணும். நம்ம ஆனஸ்டா யோசிச்சு பார்ப்போமே, அது மேலயா நம்ம முழு நம்பிக்கை வச்சிருக்கிறோம்? இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம் தான், மோட்சலோகம் சேர்ந்துடுவோம், அதை நினைச்சு நினைச்சு எனக்கு சந்தோஷமா, நான் டெய்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கல, அப்படியா இருக்கிறோம்? இல்ல. ஏன் தெரியுமா? ப்ராப்ளம் நம்ம கிட்ட, நம்ம இந்த உலகத்தை ரொம்ப நேசிக்கிறோங்க, இந்த உலகத்தை ரொம்ப நேசிக்கிறோம், அதான் ப்ராப்ளம் பாருங்களேன். அதனால தாங்க நமக்கு சந்தோஷமே இல்லை. இதுல அழகா அழகா எவ்வளவு போட்டிருக்கு பாருங்களேன். எதை குறித்து உங்க நம்பிக்கை இருக்கணும்? இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல். இயேசு கிறிஸ்து வெளிப்பட போறார், மகத்தான வெளிப்பாடு வரப்போது. நீங்க உங்க நம்பிக்கை எது மேல வைக்கணும்? இயேசு கிறிஸ்து வெளிப்படுறது மேல கூட வைக்கணும்னு அவர் சொல்லல. ஏசு அந்த நிகழ்வு மேல சில பேர் என்ன நினைச்சுக்குவாங்க, ஐயோ எப்படி வருவாரு, ஒரு வானத்துல இருந்து இன்னொரு வானத்துக்கு லைட் வரும், மேகங்களோடு வருவார், தேவ தூதர்களோடு வருவார், வானெல்லாம் சுருளும், என்னமா இருக்கும்னு அது மேலேயே நம்பிக்கை வச்சிருப்பாங்க. அதுல இவர் வைக்க சொல்லல நம்பிக்கை. இந்த பகுதியில இயேசு மேல கூட நம்பிக்கை வைக்க சொல்லல. எதுல வைக்க சொல்லியிருக்காரு பாருங்களேன், எது மேல? கிருபையின் மேல் நம்பிக்கை வைங்க, கிருபையின் மேல் நம்பிக்கை வைங்க. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு வருகிற கிருபையின் மேல வெளிப்படுங்க. ரொம்ப இன்பமானதுங்க, இதை புரிஞ்சுக்க பார்ப்போமே. ரொம்ப ஆறுதல் கொடுக்கும். ஏன் கிருபையின் மேல? அதுக்கு ரெடியா இருக்கீங்களா? நம்ம ஆரம்பத்துல இயேசு கிறிஸ்து கிட்ட வரும்போது, அவர்கிட்ட ரட்சிப்பு பெறும்போது, எதனால நம்ம ரட்சிப்பு பெற்றோம்? நம்ம ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ஒழுங்கானவங்க இருந்தா இல்லையா? கிருபைனால இல்லைங்களா? நம்ம எதுக்குமே பாத்திரர் இல்லை, எதுக்குமே தகுதி இல்லை, ஆனா ஒரு கிருபை தான் இவ்வளோ பெரிய வரங்களை நம்ம கொடுத்துச்சு. உங்களுக்கு ஒன்று சொல்லவா, இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வருகையில் வரும்போதும் நமக்கு கிடைக்கிற நித்திய சுதந்திரம், பரலோகம், பூரணத்துவம், பூரணமான சரீரம், அதெல்லாம் எதுனால நமக்கு கிடைக்க போகுது தெரியுமா? கிருபனாலத்தான், கிருபனாலத்தான். நம்ம நமக்கு நினைச்சுக்கிறது ஒரு பெரிய வழக்கம், மோசமான எண்ணம் என்னன்னா, நம்ம ஒழுங்கா கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்ததுனால இயேசு கிறிஸ்து நமக்கு வரும்போது நிறைய கிருபைகளை கொடுக்கணும், நிறைய காரியங்களை கொடுக்கணுன்றதுக்கு நம்ம இயேசு கடமைப்பட்டிருக்க மாதிரி நினைச்சுக்கிறோம். அப்படி இல்லை. எந்த நம்ம முதல்ல ஆண்டவர்கிட்ட ரட்சிக்கப்படும் போது எப்படி வந்தோமோ, எந்த மாதிரி அந்த ரட்சிப்புக்கு தகுதி இல்லையோ, எந்த மாதிரி அந்த ரட்சிப்பு கொஞ்சம் கூட அருகதை இல்லாம கிருபையில கிடைச்சிச்சோ, அவர் வரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய காரியங்களை யோசிச்சு பாருங்களேன். நித்தியமான காரியங்கள், பூரணமான ரட்சிப்பு, பூரணமான சரீரம், பரலோகம், நித்திய சுதந்திரம், பாவமில்லாத பரிபூர்ணம், அழியாத பிதா குமாரனோடு நித்திய ஐக்கியம், அதெல்லாம் எதனால நமக்கு கிடைக்க போகுது? கிருபனால கிடைக்க போகுது. நம்ம ஏதோ செஞ்சதுனால இல்ல, நம்ம ஏதோ ஒழுங்கா கிறிஸ்தவ வாழ்க்கையில இருந்துட்டதுனால இல்ல, அதெல்லாம் கிருபை. அப்போ கிடைக்கிறதும் கிருபை தான். நம்ம ரட்சிப்புக்கு முன்பதாக எப்படி தகுதி இல்லாம இருந்தோமோ, இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்பதாகவும் தகுதி இல்லாத நிலையில தான் இருக்கிறோம். ஆனா அதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன? கிருபை. இது நமக்கு நன்றி உள்ளத்தை கொடுக்கணுங்க. யோசிச்சு பாருங்களேன், நான் பரலோகம் அது இதெல்லாம் எனக்கு கிடைக்கிறது வந்து நான் ஒழுங்கா இருந்துட்டதுனால, ஒழுங்கா இருக்கிறதுனால இல்ல, அவர் கிருபையை எனக்கு கொண்டு வர்றதுனால. கிருபையின் பூரணத்துவத்தை அப்பதான் கொண்டு வர்றார். கிருபையின் பூரணத்துவம் அப்பதான் வெளிப்பட போகுது. அதனால தான் அந்த கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களா இருங்க. இன்னொரு வார்த்தையில சொல்ல போனோம்னா, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக மிக இன்பமான ஒரு அனுபவம் கிருபை தெரியுமா? எனக்கெல்லாம் நான் அந்த டைம்ல ஆகும்போது கிருபை என்ற வார்த்தை வந்து ரொம்ப இன்பமா இருக்கும், ஸ்வீட் சவுண்ட், ரொம்ப இன்பமா இருக்கும். ஒரு எங்கன்னா பைபிள்ல படிக்கும் போது கிருபைன்னு பார்த்தோம்னா, ஒரு 1000 ரூபாய் ரோட்டு ரோட்டில் பார்க்குறோன்னா எப்படி இருக்கும், ஆ கிடச்சிருச்சேன்ற மாதிரி. கிருபைன்றது த ஸ்வீட்டஸ்ட் சவுண்டு கிருபை தெரியுமா? கிருபை. சில பேருக்கு கிருபையினுடைய டேஸ்டே தெரியாது. காரணம், ஒரு காரணம் என்ன தெரியுமா? நம்ம சில பேர் நீங்கள்லாம் இருக்கீங்க, கிறிஸ்தவங்களாகவே பிறந்திருந்ததுனால, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால, இல்லை பல வருஷங்கள் கிறிஸ்தவங்களாக இருந்ததுனால லைஃப் ரொம்ப டீசெண்டாக இருக்கு. பெரிய பெரிய தப்புங்கள்லாம் பண்ணாதனால நம்ம எவ்வளோ மோசம்னு நமக்கு தெரியறதில்ல, நம்ம எவ்வளோ தகுதி அற்றவங்க நமக்கு தெரியறதில்ல. ஆனால் ஆண்டவருடைய பரிசுத்தத்தை பார்க்கும்போது நம்ம இருதயம் எவ்வளோ அகோரமாக இருக்கு, நான் எதுக்கு நரகத்துக்கு போகிறதுக்கு தான் தகுதின்னு உணரும் போது தான் கிருபையனுடைய இன்பமே நமக்கு புரியுது. கொஞ்சம் கூட தகுதி இல்லாத அருவறுப்பான அசிங்கமான ஆளுக்கு போய் ஆண்டவர் எவ்வளோ கிருபையை காமிச்சிருக்காரு, நம்ம எவ்வளோ மோசம்னு நமக்கு தெரிஞ்சாதான் கிருபை எவ்வளோ இன்பம்னு நம்மளால உணர முடியும். சில பேருக்கு நம்ம ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சிக்கிறோம், நம்ம இருதயமே நமக்கு தெரியறதில்ல எவ்வளோ அகோரம் அசிங்கம் நம்ம இருதயத்தில் இருக்குன்னு தெரியறதில்ல. கிருபை இன்பமே நமக்கு தெரியறதில்ல. அதனால தான் ஒரு மனுஷன் அனுபவிக்கக்கூடிய ரொம்ப ஸ்வீட்டஸ்டான, மிகப்பெரிய, மிக ஆனந்தமான அனுபவமே கிருபை தான். பேதுரு இங்கே என்ன சொல்கிறாரு தெரியுமா? அப்படி இருக்கிற கிருபை, இயேசு வரும்போது அந்த கிருபையினுடைய பூரணத்துவத்தை கொண்டு வர, கிரேஸ் ரொம்ப இன்பமான ஒரு காரியம். இந்த கிரேஸை பார்க்கும்போது நீங்கள் அந்த கிருபையின் மேலே உங்கள் நம்பிக்கை வைங்க. ஏன்னா இயேசு வரும்போது அதனோட பூர்ணத்தை கொண்டு வரார். இது வரைக்கும் நீங்கள் அனுபவித்த இன்பமான கிருபை வந்து வெறும் டிராப் தான், ஒன்று ரெண்டு டிராப் தான் அனுபவிச்சிருக்கிறீங்க. அந்த கிருபையின் கடல் வரப்போகுது, அந்த கிருபையின் கடல் வரப்போது வந்து எல்லையற்ற கிருபை, மகத்தான நித்திய கிருபை அவர் கொண்டு வர போறார். அதனோட முன்ருசியத்தான் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. அந்த கிருபை என்ன போட்டிருக்கு, இங்கிலீஷில் போட்டிருக்கு, இங்கிலீஷில் படிங்க எப்படி போட்டிருக்கு, 13 ஒரு டிரான்ஸ்லேஷன்ல நல்ல டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னா being brought to you present tenseல போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கிருபையை எடுத்துக்கிட்டு ஆல்ரெடி வந்துகிட்டு இருக்கிறாரு, அதனோட வாசனை தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ரட்சிப்புல, அப்படிதான் சொல்றாரு. அதனோட ஒரு டிராப் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த கிருபையின் கடல் வந்துகிட்டு இருக்கு, உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு அந்த கிருபையின் கடல். அதனோட முன் ருசியத்தான் நீங்க அனுபவிச்சிருக்கீங்க, அதனோட முன் இதுதான் வந்திருக்கு. ஆனா அது பெரிய கிருபை வந்துகிட்டு இருக்கு, அதன் மேல் உங்க நம்பிக்கையை வைங்க. பாருங்களேன், அதன் மேல் உங்க நம்பிக்கையை வைங்க. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களேன், அதன் மேல பூரண நம்பிக்கை உள்ளவர்களா இருங்க, அறகுறையா இல்ல, பூரண தயக்கமே இல்லாம, கொஞ்சம் கூட பின்வாங்காம, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இல்லாம, உங்களுடைய முழுமையான நம்பிக்கை இயேசு வரும்போது எனக்கு கிருபை எடுத்துட்டு வரப்போறாரு, அவரோடு நான் மகிமைப்பட போறேனே, அவரோடு நான் இருக்க போறேனே, அந்த நம்பிக்கையில உங்க கிருபையில அது வரப்போகுதுங்க. யோசிச்சு பாருங்களேன், நம்ம தகுதினால இல்லை, நம்ம பெரியவங்கன்றதுனால, பரிசுத்தர்ன்றது இல்லை, அவர் கிருபையை கொண்டு வர போறார். கிருபை நமக்கு கிடைச்ச கிருபையின் முழுமையை அவர் கொண்டு வர போறார். அதன் மேல் உங்க நம்பிக்கையை வைங்க அப்படின்றார். அதன் மேல் உங்க நம்பிக்கையை வைங்க. ஏன் இந்த மாதிரி நம்பிக்கை வைக்கணும், ஏன் இந்த மாதிரி நம்பிக்கை வைக்கணும்னா, பரிசுத்தமா இருக்கிறதுக்கு ஒரே வழி அதுதான். பரிசுத்தமா இருக்கிறதுக்கு ஒரே வழி அதுதான். நம்ம சரி, நம்ம முடிப்போம். மூணு காரியத்தை பார்த்துருக்கோம். பரிசுத்தமா இருப்பதுக்கு வழி முதலாவது எங்க ஆரம்பிக்கணும், உங்க மனதின் அறையை கட்டுங்க, கட்டி தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருங்க. நான் இதை பத்தி ரொம்ப படிச்சிருக்கிறேன், அதெல்லாம் சொன்னா நேரம் ஆயிரும், ஆனா அதை படிச்செல்லாம் எனக்கு ரொம்ப கன்வின்ஸ் ஆயிருச்சு. இயேசு கிறிஸ்து வருகையில நம்ம நம்பிக்கை வச்சு, அவருடைய வருகையில நம்ம ரொம்ப நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறது தான் நம்ம பரிசுத்தமா வாழ்றதுக்கு பெரிய பவர் அங்கத்தாங்க கிடைக்கிறது. அந்த நம்பிக்கை நம்மளுக்கு இல்லாம இருந்துச்சுன்னா பரிசுத்தமா வாழ்றது ரொம்ப கஷ்டம், முடியாத காரியம்னு கூட சொல்லலாம். நம்ம வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம கலாச்சாரம் நம்மளுக்கு என்ன பண்ணிருச்சுன்னா, உலகத்துல ரொம்ப மூழ்கி வாழ்றதுனால இயேசு கிறிஸ்து வருகை வந்து நமக்கு ஏதோ வினோதமா ஆயிடுச்சு, அது வர்றது ஒரு பயமா ஆயிடுச்சு ஒரு விதத்துல, இல்லைங்களா? சில பேருக்கு உலகத்துல அந்த அளவுக்கு மூழ்கி போயிட்ட உடனே, ஐயோ ரொம்ப நாள் வராம இருந்தா நல்லா இருக்குமே, நம்ம ஆயுசுக்கு, ஏன்னா நான் வீடு கட்டணும் இல்லைங்களா, லோன் எல்லாம் தீர்க்கணும், எவ்வளோ இன்பமான காரியங்கள் அதெல்லாம், அதை பண்ணணும், பிள்ளைங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி முடிக்கணும், அதை பண்ணணும், அவர் வராம இருந்தா நல்லா இருக்கும் கொஞ்ச காலத்துக்குன்ற மாதிரி அவ்வளோ வேர்ல்டியா நம்ம ஆயிட்டதுனால இயேசு கிறிஸ்து வருகை வந்து அதனோட நம்பிக்கை இன்பமே நமக்கு உலகம் பாபிலோன் நம்மளை அப்படி பண்ணி வச்சிருக்கு, அப்படி பண்ணி வச்சிருக்கு. நம்ம மனசு மறுரூபம் ஆகணும். நம்ம நிலைமை எப்படி இருக்கோ, நம்ம கலாச்சாரம் எப்படி இருக்கோ, பைபிள் அப்படி மாத்திக்க கூடாது. பைபிள் என்ன சொல்லுதோ அந்த மாதிரி நம்ம மைண்ட் மறுரூபம் ஆகணும். இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுக்கு வெளிப்படும் கிருபையின் மேல் உங்கள் நம்பிக்கை பூரண நம்பிக்கை உள்ளவர்களா இருங்கன்னா, நம்ம கொஞ்சம் கூட இல்லையே, அப்படி ஏன் அப்படி இல்லை? இந்த உலகம் நம்மளை தாளாட்டுது, தூக்கத்துல தாளாட்டுது. இயேசு அப்படியே சொன்னாரு, நோ மனிதகுமாரன் வரும்போது நோவா காலத்தின் போல் இருக்கும். அந்த மனுஷருங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, லோன் கட்டிக்கிட்டு இருந்தாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, கொடுக்கறதும் வாங்கிக்கிட்டு உலக காரியங்களையே முழுகி இருந்தாங்க. மற்ற இயேசு கிறிஸ்து வருகையை பத்தி கொஞ்சம் கூட எண்ணமே இல்லை, அந்த பிரளயம் வரப்போகுதுன்ற எண்ணமே இல்லை, வரும் அளவும் உணராது இருந்தார்கள். படிங்களா அந்த வசனம், மத்தே 24:37. அந்த மாதிரி நம்மள உலகம் பண்ணி வச்சிருக்கு.
ஜனங்கள் குசித்தும் குடித்தும் பெண் கொண்டோம் பெண் கொடுத்தோம் ஜலப்பிரளயம் வந்து.
பாருங்களேன் என்ன போட்டிருக்கு, உலக காரியங்கள்ல அவங்க முழுகி இருந்தாங்கன்னு போட்டிருக்கு. அவங்களுடைய மனதின் அறைய கட்டுறதுல தெளிந்த புத்தி இல்ல, வரும்போது பூரண நம்பிக்கை இல்ல, உலக காரியங்களிலேயே பெண் கொடுக்கறது பெண் வாங்கறது வேலை பண்றது இதே தான் அவங்களுக்கு இருந்துச்சு. எந்த சிந்தனையும் இல்ல. என்ன ஆச்சு,
ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும்
உணராதிருந்தார்கள். ஜலப்பிரளயம் வருமளவு அந்த மாதிரி உலகம் உங்களை தூங்க வைக்கும் போது தான் நான் வருவேன்ற என் எதிர்பார்ப்பே இல்லாம உலகத்துல மூழ்கி உலக கவலைகள்னால பிரபஞ்சத்தினால நீங்க மூழ்கி இருக்கும் போது தான் நான் வருவேன் அப்படின்னு திருடன் வரப்போது இன்னைக்கு ஈவினிங் நம்ம படிக்க போறோம். அவருடைய வருகையை பத்தி சில காரியங்கள் படிக்க போறோம். அப்பதான் வருவேன்ற நம்ம யோசிச்சு பாருங்களேன். இப்படியா நம்ம இருக்கிறோம், நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. பைபிள்ல பிரதானமான ஒரு டீச்சிங் என்ன தெரியுமா, இயேசு கிறிஸ்து வருக, இயேசு கிறிஸ்து வருக. இன்னொரு இடத்துல அநேக இடத்துல ஒரு கிறிஸ்தவனா யாருன்னு போட்டிருக்கு தெரியுமா பைபிள்ல, கிறிஸ்தவனா இயேசு கிறிஸ்து வருகைக்கு எதிர்பார்க்கிறவன் தான் கிறிஸ்தவன் போட்டிருக்கு. படிங்களா 2 தீமோத்தி 4:8 இந்த காரியத்தை பார்த்து நம்ம முடிக்கலாம். ஒரு கிறிஸ்டியன் யாரு, கிறிஸ்டியனுக்கு பாருங்களேன் டெஃபினேஷன் இன்னொரு பேர் என்ன போட்டிருக்கு பாருங்களேன்
முயற்சி.
2 தீமோத்தி 4:8
இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாக்குதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார்.
பாருங்களேன் கிறிஸ்தவர்களுக்கு இன்னொரு பேரு எனக்கு கிரீடம் வரப்போது, எனக்கு மாத்திரம் இல்ல மத்த கிறிஸ்தவர்கள் சொல்லி இருக்கலாம், மத்த இயேசுவை விசுவாசிக்கிறன்னு சொல்லி இருக்கலாம், மத்த யாருக்கு அவருடைய பிரசன்னமாக்குதலை அவளோடு விரும்புகிறவர்களுக்கு தாங்க கிறிஸ்தவங்கன்னு பேர். பைபிள் அப்படி போட்டிருக்கு பாருங்களேன், நம்ம அப்படியே இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க இன்னொரு இடத்துல போட்டிருக்கு 1 தெசலோனிக்கர் 1:9 மறுபடியும் பிறந்ததுனுடைய ஒரு முக்கியமான கடி வந்து இயேசு கிறிஸ்து வரும் வருகைக்காக நாம் எதிர்பார்க்கிறது. நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், மனம் திரும்பி இருக்கிறேன் அப்படின்னா அதனோட முக்கியமான கனி என்ன படிங்களா 1 தெசலோனிக்கர் 1:9
ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் அவர் மறுத்தோரிலிருந்து எழும்பினவரும் இனிவரும் கோபாக்கினை என்று நம்மை நீங்களாக்கி அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிந்திருக்கிறீர்களே.
என்ன, நீங்க மனம் திரும்பினதை எல்லாரும் பாக்குறாங்க. எப்படி தெரியுது நீங்க மனம் திரும்பினது, நீங்க விக்கிரகங்கள்ல இருந்து ஜீவனுள்ள தேவனை சேவிக்கும்படி திரும்பினீங்க, ரெண்டாவது அவருடைய குமாரனுடைய வருகையை ஆவலோடு எதிர்பார்க்கிறீங்க. உங்க மனம் திரும்புதல் உண்மை, ஏன்னா இது ரெண்டும் உங்ககிட்ட இருக்குன்றார். நம்ம கிட்ட இருக்கான்னு நம்ம கேட்டுக்கோ. பைபிள்ல இயேசு 4 சுவிசேஷத்தை படிச்சு பாத்தீங்கன்னா அவர் அடிக்கடி என்ன அவருடைய வருகை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாரு தெரியுமா, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை புசிப்போம்னு கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, உங்க பொக்கிஷங்களை உலகத்துல வைக்காதீங்க, உங்க ராஜ்யத்தின் மேல வைங்க, உங்க ராஜ்யத்தின் மேல உங்க இருதயம் இருக்குன்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா, அவருடைய வருகையை நீங்கள் அவளோடு எதிர்பார்க்கிறவர்களா இருப்பீங்க. நம்ம அப்படி இருக்கிறோமா, அந்த கேள்வியை நம்ம கேட்டுக்கணுங்க. பைபிள்ல இருக்கிற பிரதானமான டீச்சிங் இயேசு கிறிஸ்துவுடைய வருகை. அந்த வருகையை எதிர்நோக்கிற ஒரு வாழ்க்கை சிந்தனை நமக்கு இருக்கிறதா நம்ம கேட்டுக்கணும். நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கேள்வியோடு நம்ம முடிப்போம், இல்லைன்னா நம்ம இப்படி அறிக்கை விடணுமா, ஆண்டவரே பல நாட்கள் பல வருஷங்கள் போகுது ஆனா உம்முடைய வருகையை குறித்து எந்த சிந்தனையும் இல்லாம நான் வாழ்கிறேனே. இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய கிருபையின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா வாழ்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னமும் நான் ஆரம்பிக்கலையே ஆண்டவரே. என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு இருக்குதுன்னு நம்ம பார்த்து நம்மளை தாழ்மைப்படுத்தணும். இந்த வசனத்துக்கு முன்பதாக நான் பார்த்து மிரண்டுதான் போனேன், இந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னும் கூட ஆரம்பிக்கலையே நானு. இயேசு கிறிஸ்து வருகிற ஆர்வத்தோடு ஒவ்வொரு நாளும் வாழ்றது இது தெரியுமா நமக்கு என்னன்னு யோசிச்சு பாருங்களேன், என்னன்னே தெரியாதுங்க. இதை நம்ம இந்த வசனத்தை விட்டுறாதீங்க, இந்த வசனத்தை திருப்பி திருப்பி கேட்கணும். எப்படி நான் இருக்கிறேன்னா, நம்ம திருப்பி திருப்பி நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் திருப்பி திருப்பி கேட்டால் தாங்க நம்ம மாறுவோம் இல்லைங்களா. ஏன்னா தாழ்மைப்படுகிறவர்களுக்கு தேவன் கிருப கொடுக்குறேன்றார். ஆண்டவரே இப்படி இதுக்கு முன்பதாக என்னை தாழ்மைப்படுத்துறேன், இதுக்கும் எனக்கும் இப்படி இருக்கிறேனே நான், இயேசு கிறிஸ்து வருகைக்கு நான் ஆயத்தமா அது எதிர்நோக்கி நான் இல்லையே ஆண்டவரேன்னு நம்மளுக்கு முன்பதாக அவருக்கு முன்பதாக தாழ்மைப்படுவேன், ஆண்டவர்கிட்ட கெஞ்சுவோம் கிருபைக்காக. இந்த மாதிரி பாருங்களேன், அதுதான் ரொம்ப முக்கியமாக இந்த வசனத்தில் போட்டிருக்கு. ஒருவேளை நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாத இருக்கிறதுக்கு, முன்னேற்றம் இல்லாத இருக்கிறதுக்கு, பரிசுத்த வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாத இருக்கிறதுக்கு வேற என்னங்க காரணம்? இப்படி வாழாதது தானே காரணம். பெரிய மோட்டிவேஷன் நம்ம பரிசுத்தமாக வாழ்றதுக்கு எது தெரியுமா? இயேசு கிறிஸ்து வருகையில் நம்ம எதிர்நோக்கி பார்க்குற ஒரு வாழ்க்கை தான். அதுதான் நம்மளை ஹோலியாக வாழ வைக்கும், அதுதாங்க சொல்லி முடியாத பவர் கொடுக்கும் ஹோலினஸுக்கு நமக்கு. அந்த நம்பிக்கை இல்லைன்னா கடவுள் இதைத்தான் நியமிச்சிருக்கிறார், இப்படி உங்கள் மைண்ட் இருந்தாதான் நீங்கள் என்னை போல் பரிசுத்தமாக இந்த உலகத்தில் வாழ முடியும்னு நியமிச்சிருக்கும் போது அப்படி ஒரு மனநிலைமை இல்லாமல் நம்ம ஹோலியாக எப்படி வாழ முடியும்? அந்த தேவன் மாத்துட்டோன்னு கிருபையா அவர்கிட்ட கெஞ்சுவோம், தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். இப்படி நமக்கு தேவன் உதவி செய்யட்டோம். ரெவலேஷன் நம்ம ஈவினிங் படிக்கிறோம், அந்த புக் அப்படித்தான் நம்மளை செய்யலாம்னு பார்க்குது. ஆரம்பத்தில் ஒரு ஜெபத்தோடு ஆரம்பிக்கிறார், இதோ மேகங்களோடு வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், கர்த்தாவே வாரோன்னு ஜெபத்தில் ஆரம்பிக்கிறார். ரெவலேஷன் முடியறதும் அந்த ஜெபத்தில் தான் முடிக்கிறார். ஏன்? அவருடைய வருகையை நோக்கி நம்ம எடுக்கணும். அந்த புக் அப்படித்தான் நமக்கு செய்யுது. வராதவர்களுக்கு நான் அவங்களை உற்சாகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஈவினிங் ஒருவேளை ஆரம்பத்தில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், எங்களுக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு இல்லைங்களா? என்னங்க காலையிலையும் வச்சுருக்கிறாங்க, ஈவினிங்கும் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் நாங்கள் அது பழகிட்டோம். இப்போது ஈவினிங் இல்லைன்னா வீட்டில் இருக்கிறது கஷ்டம். ஓய்வு நாள் ஆண்டவர் கொடுக்கணும். வாரத்தில் ஒரு நாள் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்குற அந்த நாள் ஆண்டவர் கொடுக்கணும். காலையிலையும் ஒரு ஹவர் தான் கொடுக்குறோம், 1.5 ஹவர். அது ஆண்டவருக்கு பரிசுத்தமாக கொடுத்தா அந்த நாள் ஆசீர்வதிப்பார். 6 நாளும் உங்களுக்கு ஆசீர்வதிச்சு கொடுப்பார். அதனால கொஞ்சம் முயற்சி ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும், ரெண்டு வேலையும் நம்ம இருக்கணும். முயற்சி எடுத்து வாங்க. கடைசியாக நான் முடிக்கிற ஒரு வசனம் படிப்போம். இயேசு கிறிஸ்து வரப்போறாரு, அவருடைய ஜனங்களுக்கு பூரண கிருபையை கொண்டு வரப்போறாரு. அவர் இன்னொன்னு எடுத்துட்டு வரேன்னு போட்டிருக்கு, 2 தெசலோனிக்கர் 1:8 படிங்களா.
கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவானிக்கு எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் பொழுது அப்படியாகும். அந்த நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர் எல்லோரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையில் இருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபியின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமும் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக நம்முடைய தேவன்.
சரி போதும், இதுல ஒரு வசனம் வருது, நம்ம இங்கிலீஷ்ல வருதுன்னு நினைக்கிறேன். அவர் வரும்போது பழிவாங்குதலோடு கோபாக்கினையோடு வருவாராம். யார பழிவாங்கறதுக்கு வருவாராம் தெரியுங்களா? அவருடைய சுவிசேஷத்துக்கு கீழ்படியாதவர்கள். படிங்க,
தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்படியாதவர்களுக்கும் மீதியுள்ள ஆக்கினியை செலுத்தும்படிக்கு.
அவர் வரும்போது அவருடைய காஸ்பல கீழ்படியாதவங்க இங்க இருக்கிறீங்க, நீங்க அவருடைய காஸ்பலுக்கு கீழ்படிஞ்சிருக்கீங்களா? அவருடைய காஸ்பல் என்ன சொல்லுது நமக்கு? மனம் திரும்பு, பாவத்திலேருந்து மனம் திரும்பி இயேசுவை விசுவாசி. அதுக்கு எத்தனை பேர் கீழ்ப்படிஞ்சு மறுபடியும் பிறந்து இயேசுவை விசுவாசிச்சு வாழ்றீங்க? அப்படி வாழாம நீங்க இருந்தீங்கன்னா இயேசு வரப்போறார், மெய்யாகவே வரப்போறார். உலகம் உங்களை நோவா காலத்தின் மாதிரி தூங்க வைக்க பாக்குது, ஆனா நிச்சயமா ஒரு நாள் வரப்போறார். திருடனை போல் வருவேன்னு சொல்லி இருக்கிறார். வரும்போது அவர் காஸ்பலுக்கு கீழ்படியாம நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர தண்டனை கொடுக்கறதுக்கு அவர் வரன்னு போட்டிருக்கார். இன்னைக்கு கூட அவர் காஸ்பலுக்கு கீழ்படியலாம், கூப்பிடுறார். அவர் வார்த்தையின் மூலமா கூப்பிடுறார், என்னை நம்பி வா, கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாங்க, ரெஸ்ட் கொடுக்குறேன், மனம் திரும்பி இயேசுவை விசுவாசிங்க, அப்போ நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. ஜெபம் பண்ணலாம்.